ஒன்னு பேதுரு 2:21 நான் வாசிக்கிறேன். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிசுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்காக மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் பொறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நான் ஆண்டவருக்கு விசேஷமா இந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறேன். ஏன்னா என்னுடைய மனது மறுரூபம் ஆகிறதுக்கும் ஒரு சமுதாயத்தில் வேலை ஸ்தலத்தில் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த வசனங்கள் என்ன மறுரூபம் படுத்தியிருக்கு, அதற்காக ரொம்ப விசேஷமாக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய ஜெபம் நம்ம எல்லாருக்கும் அப்படித்தான் செய்யணும். ஏன்னா பழைய மனுஷனே இல்லை, மனுஷனே மாறி போனான்ற மாதிரி அளவுக்கு இந்த வசனங்கள் என்ன பாதிச்சிருக்கு, அதுக்கு அது எல்லாருக்கும் அப்படி செய்யணுன்ற ஜெபத்தோடு தான் நம்ம இதை படிக்கிறோம். பாடுபடுறது அப்படின்னும் போது இயற்கையாகவே நம்ம யாருக்கும் பிடிக்கிறதே இல்லை இல்லைங்களா. பாடுகள் அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதே இல்லை, அந்த பாடுகளை வெறுக்கிறோம். பாடுகள் வந்து நமக்கு பல காரணங்கள்னால வருது இந்த உலகத்தில். ஒன்று, நம்மளுடைய அஜாக்கிரதை குறைவுனால நமக்கு பாடுகள் வரலாம் இல்லைங்களா. நம்மளுடைய அஜாக்கிரதையாக இல்லாமல் நம்ம அக்கறை இல்லாமல் இருக்கிறதுனால சில நேரங்களில் நம்முடைய பாவங்களுக்காக நமக்கு பாடுகள் வரலாம். இன்னும் சில நேரங்களில் எந்த காரணமும் இல்லாமல் பராமரிப்புனால நமக்கு பாடுகள் ஆண்டவர் கொடுக்க நினைக்கலாம் நம்முடைய பரிசுத்தமாக்குதலுக்காக. ஆனால் எந்த பாடுகள் எடுத்துக்கிட்டாலும் நம்மளால் தாங்கவே முடியாத, ரொம்ப கஷ்டம் தாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற பாடுகள் என்னன்னு பார்த்தோன்னா அந்நியாயமாக நமக்கு வர பாடுகள் இல்லைங்களா. அந்நியாயமாக நம்ம பாடுபடுறது வந்து நம்மளால் தாங்கவே முடியாத ரொம்ப கஷ்டம். பரிசுத்த பாதையில் அது ஒரு வளர்ச்சியின் ஒரு பகுதியாக இருக்கிறதுனால பேதுரு நமக்கு அதை பற்றி நான் அதில் எப்படி அதை தாங்கிறது நமக்கு ட்ரெயின் பண்ணிட்டு வர இந்த வசனங்களில் அந்த நம்ம கற்றுக்கிட்டோன்னா அந்த பாடுகள் அந்நியாயமாக நமக்கு வருகிற பாடுகளை நாம் பொறுமையோடு சகிக்க கற்றுக்கிட்டோன்னா வேற மற்ற பாடுகளை ரொம்ப ஈஸியாக சமாளிக்க முடியும். பாருங்களேன், அந்நியாயமாக வர பாடுகளே நம்மளால சமாளிக்க முடியும்னா மற்ற பாடுகள்லாம் நமக்கு லேசாக போயிடும். அதனால அதை எப்படி பாடு அனுபவிக்கிறது, பொறுமையோடு தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனசாட்சியோடு அதை எப்படி தாங்கிறதுன்னு பேதுரு நமக்கு கத்து கொடுத்துட்டு வராரு. அந்த அடிமைகளுக்கு பேசுகிறாரு. அந்த அடிமைகள் தங்களுடைய முரட்டு குணமுள்ள எஜமான்கள் அவங்களை அந்நியாயமாய் அவங்களை நடத்தும் போது அதை எப்படி தாங்கிக்கிறது அப்படின்னு சொல்ற விதத்தில் 3 மோட்டிவேஷன் அவங்களுக்கு கொடுக்கறத நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். முதலாவது மோட்டிவேஷன் என்ன, எதுக்கு நீங்க அவருக்கு பிரியமா இருக்கும், பிளீசஸ் காட், தேவனுக்கு பிரீதியா இருக்கும். ரெண்டாவது, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு நம்ம அந்த வசனத்துல பாக்குறோம். 21 வசனத்துல இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். நம்ம அழைக்கப்பட்டது எதற்காக, கிறிஸ்து மாதிரி நம்ம மாறுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க, எதற்காக பாருங்களேன், ஏனெனில் 21 இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் பாடுபட்டார் உங்களுக்காக பாடுபட்டார். கிறிஸ்து 2 காரியத்துக்காக பாடுபட்டார் இந்த வசனம் சொல்லுது. எதற்காக, முதலாவது உங்களுக்காக பாடுபட்டார், ரெண்டாவது உங்களுக்கு ஒரு மாதிரியை வைத்து போனார். அவர் உங்களுக்காக பரிகார பலியாக ஒரு பாடுபட்டார். ரெண்டாவது உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு மாதிரி, உங்களுக்கு ஒரு அடிசுவடுக்கள்னா அவருடைய ஃபுட்பிரிண்ட்ஸ், ஒரு காலடியா அவர் நடந்து போன அந்த பாதையில நம்ம தொடர்ந்து வரும்படிக்கு நமக்கு ஒரு ஃபுட்பிரிண்ட்ஸ் அவர் வச்சுட்டு போயிருக்கிறார். எப்படிப்பட்ட ஃபுட்பிரிண்ட்ஸ் நம்ம பார்த்தோம் போன வாரம். அவர் கேரக்டர் எப்படிப்பட்டது 22 போட்டிருக்கு. அவர் கேரக்டர் எப்படிப்பட்டதுன்னா அவர் பாவம் செய்யவில்லை. அவர் பாவம் செய்யவில்லை. எவ்வளவு துன்பங்களுக்கு அநியாயமாய் தனக்கு வர பாடுகளுக்கு மத்தியில ஒரு பாவத்தை மனுஷருக்கு அவர்கிட்ட இருந்து வெளியே எடுக்க முடியல. பாருங்க, ஒரு பாவம் இல்லை. அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் பாடு அனுபவிக்கும் போது, அந்த அநியாயமா தனக்கு பாடு வரும்போது அதுக்கு எப்படி பதில் கொடுத்தாரு, எப்படி நடந்துகிட்டாரு? 22 போட்டிருக்கு, அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயம்புறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அதுதான், அப்படித்தான் இயேசுடைய முன்மாதிரி, இயேசுடைய அடிசுவடுக்கள், அதை தான் நமக்கு முன்மாதிரியா வச்சுட்டு போயிருக்கிறார். அதை சொல்லி முடிச்சுட்டு 24 என்ன பேசுறாருன்னா, 24 அவர் கொஞ்சம் அந்த சொன்னதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்றார், விரிவாக சொல்றார். இயேசு உங்களுக்காக பாடுபட்டார் அப்படின்னு முதல்ல சொன்னார். உங்களுக்காக பாடுபட்டார்ன்றது ஒரு டெக்னிக்கல் வேர்டு. உங்களுக்காக போது நமக்காக பரிகார பலியாக, நம்மளுடைய சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நம்மளுடைய இடத்துல அவர் இருந்து அவர் பாடு அனுபவிச்சாரு. அது எப்படிப்பட்ட பாடை அனுபவிச்சார் என்பதை விவரிக்கிற விதத்தில் 24 வசனத்துல நமக்கு விவரிச்சு சொல்றார். ஏதை விவரிக்கிறார்னு பார்த்தோம்னா, நம்ம இயேசுடைய மாதிரியை பின்பற்று போறது மாத்திரம் இல்லாம, இயேசு நமக்காக பாடுபட்டதை நம்ம உண்மையாகவே அனுபவிச்சிருந்தா, அதான ரட்சிப்பு. இயேசு எனக்காக பாடுபட்டார்னு நம்பி அவரை விசுவாசிக்கிறதா ரட்சிப்பு. அதை நான் அனுபவிச்சிருந்தா, சின்ன சின்ன காரியங்களையும் இயேசு எனக்காக பாடுபட்டார் என்பதை என் வாழ்க்கையில நான் காமிப்போம் மற்றவங்களுக்காக. அதை அவங்க காட்டுறார் எப்படின்னு பாருங்களேன். இயேசு எனக்காக மெய்யாகவே பாடுபட்டிருக்கிறாரா, அதை நான் அனுபவிச்சிருக்கிறனா, அதை அனுபவிச்சு நான் ரட்சிப்பு அடைந்திருக்கிறேனா, அதை எப்படி பார்க்க முடியும்? அந்நியாயமாய் நான் பாடு அனுபவிக்கும் போது அந்த பாடுக்கு நான் எப்படி பதில் கொடுக்கிறேன்றது வெளிப்படுத்துது. இயேசு எனக்காக பாடுபட்டிருக்காருன்றத நான் அனுபவிச்சிருக்கிறேன்றது. புரியுதுங்களா அந்த பாயிண்ட்டு? அதைத்தான் பேதுரு அங்க விளக்க பார்க்கிறாரு. இயேசு பாடுகளுக்கு மத்தியில் நான் எப்படி நடந்துக்கிறேன், பாடுகளுக்கு மத்தியில நான் எப்படி நடந்துக்கிறேன், எப்படி பதில் கொடுக்கிறேன்றது என்ன வெளிப்படுத்துது? இயேசு எனக்காக பாடுபட்டதை நான் அனுபவிச்சிருக்கிறனா இல்ல அனுபவிக்கலையான்றத அது வெளிப்படுத்துது. அதுதான் ஒரு பாயிண்ட் அவர் சொல்றார். இயேசு எனக்காக பாடுபட்டார். எதற்காக பாடுபட்டார்? 24 போட்டிருக்கு பாருங்க, நாம் பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு. நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு. அது எங்க தெரியும்? நான் பாவத்துக்கு செத்து இருக்கிறேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன்றது எங்க தெரியும்? நான் அநியாயமாய் பாடு அனுபவிக்கும் போது நான் பாவகர விதமான பதில் கொடுக்கறனா, முறுமுறுக்கிறனா, கோபப்படுறனா, பதில் வையறனா, நான் பாவகரமா பதில் கொடுக்கறனா? அது என்ன சொல்லுது? நான் இன்னும் பாவத்துக்கு அடிமையா தான் இருக்கிறேன். பாவத்துக்கு இன்னும் பாவம் தான் என்னுடைய மாஸ்டர்ன்னு எனக்கு வெளிப்படுத்துது. இல்ல நீதியின்படி பதில் கொடுக்கறனா? நீதியின்படினா என்ன? ஆண்டவர் ரைட் என்றாரு, ரைச்சியஸ்னஸ் அதான் போட்டிருக்கு. ஆண்டவர் ரைட்னு சொல்றாரே, அதன்படி நான் பதில் கொடுக்கறேனான்னு காமிக்கு. என்ன காமிக்குது? நான் விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறேன், பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் அப்படின்றது அது வெளிப்படுத்துது அப்படின்றார். புரியுதுங்களா? அதான் பீட்டருடைய ஃப்ளோ ஆஃப் தாட்ன்னுவாங்க. இதை வச்சுதான் சம்பந்தம், இதுக்கெல்லாம் ரொம்ப சம்பந்தம் இருக்கு. அவர் இங்க என்ன வெளிப்படுத்துறாரு? அவர் வெளிப்படுத்துறாரு, அநியாயமாய் பாடு அனுபவிக்கிறது உன்னுடைய மகாபெரிய ரட்சிப்பின் அனுபவத்தின் வெளிப்பாடு. அது வெளிப்படுத்தும், அதுதான் அங்க சொல்றாரு. ஆகவே இந்த அடிமைகளுக்கு வந்து அவங்க பாடு ரொம்ப கஷ்டம், அநியாயமா பாடு அனுபவிக்கிறது, அதை தாங்கிறதுக்கு ஒரு உதவியாக இயேசு எனக்காக மரித்தாருன்னு தெரிஞ்சுக்கிறது மாத்திரம் பத்தாது, அதை ஆழமா புரிஞ்சுக்கணும். எந்த மாதிரி இயேசு பாடு அனுபவித்தார் என்பதை ஆழமா புரிஞ்சுக்கணும், அப்பதான் தாங்க முடியும் என்பதற்காக அதை விளக்கி சொல்றாரு 24 வசனத்துல. அதைத்தான் நம்ம பார்க்க போறோம். பாருங்களேன், இதுக்கு நடுவுல தான் சும்மா சாதாரண கீழ்த்தரமான அடிமைகளுக்கு அவர் எழுதிட்டு வரும்போது எவ்வளோ அதிசயமான, ஆழமான, ஒரு ஐஸ்வர்யம் நிறைந்த ஒரு வசனம் 24 வசனம். புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு விசேஷமான வசனம், இயேசுடைய பாட பத்தி விவரிக்கிற ஒரு வசனம். பாத்தீங்கன்னா ரொம்ப அதிசயம், இயேசு மேசியா பாடே அனுபவிக்க கூடாது, அதற்காக அவர் திட்டமும் துணிஞ்ச பேதுரு இங்க இயேசுடைய பாட பத்தி யாருமே எழுதாத அளவுக்கு ஆழமா எழுதி வைக்கிறார். அதான் ஆச்சரியம், நம்ம அதை பார்க்கிறோம். பாருங்களேன், அவருடைய சிந்தனை வந்து பரிசுத்தாவினால ஐசாயா 53 அதிகாரத்துல அது ரொம்ப அவர் படிச்சிருக்கிறது தெரியுது. அவர் ரொம்ப ஒரு வேலை போன மாசம்லாம் அதையே தான் தியானம் பண்ணிக்கிட்டு அதையே மனசுல ஓட்டிட்டு இருக்கும் போது இந்த புதிய ஏற்பாடு நிருபம் எழுதும் போது அந்த படங்களே அவருக்கு வந்து வந்து அதைத்தான் எழுதி வச்சிருக்கார். 5 வசனங்கள் வர்றது வந்து ஐசாயாவுடைய சாயல் தான், அதை நான் பார்க்க போறோம். சரி, இந்த வசனத்துல 24வது வசனத்துல என்ன சொல்றாரு? இயேசுடைய பாடுகளை பத்தி சொல்றாரு. என்ன இயேசுடைய பாடுகளுடைய 5 குணாதிசயங்களை பத்தி நமக்கு விளக்கி காட்டுறார். The suffering of Christ. இயேசு நமக்காக பாடுபட்டார். அவர் எப்படி பாடுபட்டார்னு 5 காரணங்கள், 5 விதத்துல அதை நமக்கு வெளிப்படுத்துறார். முதலாவது என்ன சொல்றாருன்றதை பார்ப்போம். முதலாவது பாருங்களேன், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தம்மது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். கொஞ்சம் டிரான்ஸ்லேஷன் ப்ராப்ளம், நான் கரெக்டாக டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னு சொன்னோன்னா, அவர் தாமே தமது சொந்த சொந்தன்ற வார்த்தை போயிடுச்சு. அவர் தாமே தமது சொந்த சரீரத்தில் நம்முடைய சொந்த பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அப்படித்தான் அந்த வசனம் வருதை பார்க்கலாம். இதில் முதலாவது அவர் என்ன சொல்றாரு? இயேசு நம்மளுடைய பாவங்களை உண்மையாக லிட்ரலாக சுமந்தார். இயேசு சிலுவையின் மேல் நம்மளுடைய பாவங்களை நம்மளுடைய இடத்தில் அவர் பலியாடாக, கிருபாதார பலியாக, சப்ஸ்டிடியூஷனரி சாக்ரிஃபைஸாக அவர் பாடுபடும் போது நம்மளுடைய பாவங்களை உண்மையாக சுமந்தார். அதான் அங்க வருது, உண்மையாக சுமந்தார். அது ஒரு பெரிய சத்தியம். சுமந்தார்னா என்ன அர்த்தம்? சுமந்தாருனா ஒரு சுமக்கிறதுனா என்ன அர்த்தம்? ஒரு பாரத்தை தான் சுமக்கிறதுன்னு இல்லைங்களா, பாரத்தை சுமக்கிறது. நம்மளுடைய பாவம், ஒரு மனுஷனுடைய பாவம், ஆதாமுடைய பாவமே அண்ட சராசரம் சுமக்க முடியாம கஷ்டப்படுது. ஆனா இயேசு வந்து இந்த உலகத்தில் ரட்சிக்கப்பட போற சகல மனிதர்களுடைய பாவத்தை அவர் மெய்யாகவே சுமந்தார், லிட்ரலாக சுமந்தார், ரியலா சுமந்தார். அவர் சுமந்தார். அதான் ஒரு பிரீஸ்ட் வார்த்தை, ஒரு ஆசாரிய வார்த்தை. அந்த மிருகம் வந்து எப்படி அந்த பாவங்களை சுமக்குதோ அந்த மாதிரி அவர் பாவங்களை சுமந்தார். அதான் போட்டிருக்கு. அந்த பாவத்தின் தீட்டை அவர் சுமக்கல, அந்த பாவத்தின் அந்த அசுத்தத்தை அவர் சுமக்கல, அந்த பாவத்துக்கு வரக்கூடிய தண்டனைய, அந்த பாவத்துக்குரிய குற்ற உணர்வை, அந்த பாவத்துக்கு வரக்கூடிய ஆக்கினையை அவர் சுமந்தார். இயேசு நம்ம பாவங்களை சுமந்தார். அதான் பார்க்கிறோம். முதலாவது அவர் மெய்யாகவே அந்த பாவத்தை தனியா சுமந்தார். எந்த அப்போஸ்தலனும் அவர் கூட சுமக்கல, எந்த தேவதூதனோ கேருபீமோ யாருமே அவருக்கு ஹெல்ப் பண்ணல. சிங்கிள் ஹேண்டடா தனி மனிதனாக நின்று எல்லா மனிதர்களுடைய பாவத்தை லிட்ரலாக ரியலாக சுமந்தார். அதான் முதலாவது பார்க்கிறோம். ரெண்டாவதாக என்ன சொல்றாரு? அவருடைய பாடுகள் வந்து இன்டென்ஸ்லி பர்சனல் அப்படின்வாங்க இங்கிலீஷ்ல. அதாவது ரொம்ப தனிப்பட்ட விதத்தில், ரொம்ப சொந்தமான விஷயத்தில் அவர் பாடுபட்டிருக்கிறார், பர்சனலா அவர் பாடுபட்டிருக்கிறார். சாதாரணமா இல்ல. பாருங்களேன், எவ்வளவு விவரிப்பாக பரிசுத்தாவி வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்காருன்னு பார்க்கணும். இந்த மாதிரி வசனம் பைபிள் எங்கேயுமே இல்லைங்க. என்ன போட்டிருக்கு? அவர் தாமே, அவர்னு சொன்னா போதும், நமக்கு கிறிஸ்துவை பத்தி தான் பேசுறதுன்னு அங்க தெரியுது. ஏன் அப்படி போடணும் யோசிச்சு பாருங்களேன். அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். ஏன் அப்படி போடணும்? அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் அப்படின்னா, அவர் பர்சனலா தனிப்பட்ட விதத்தில் அவர் பாடை சுமந்தார். அவர் அந்த பாடுகளை ஒரு பிரதிநிதியை வச்சு சுமக்கல, ஒரு ஏஞ்சல்ஸை வச்சு சுமக்கல, அவர் தாமே, அவர் தாமே, அவர் அந்த பாடுகளை தன்னுடைய கற்பனையிலையோ சிந்தனையிலையோ சுமக்கல. எதுல சுமந்தார்னு போட்டிருக்கு? தம்முடைய சொந்த சரீரத்தில். யோசிச்சு பாருங்களேன், தம்முடைய ஓன் பாடியில நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார்னு போட்டிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நம்ம பக்கமும் போட்டிருக்கு, அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் போடாம நம்முடைய சொந்த பாவங்களை. எவ்வளவு இன்பமான வார்த்தைகள் தெரியுமா அது? ஏன்னா இயேசு சிலுவையில் மரித்தது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை என்னுடைய சகல பாவத்தையும் அவர் சுமந்துட்டாருன்னு அர்த்தம். அவ்வளோ ட்ரூ, அவ்வளோ ரியலாக அவர் சுமந்துருக்கிறார். ஒரு ஒரு கற்பனையில சுமக்கல, சிந்தனையில பேச்சில் சுமக்கல, ரியல் லிட்ரலாக இயேசு என் பாவங்களை அவர் சுமந்திருக்கிறார். அதுதான் பார்க்கிறோம். ஒரு பர்சனல் லாங்குவேஜ், ஒரு பிரத்யேகமான லாங்குவேஜ், உண்மையான ஒரு லாங்குவேஜ், ரியலா அவர் சுமந்திருக்கிறார். அதான் இப்போ ஒரு ஒரு தன்னிச்சையா விருப்பப்பட்டு அவர் சுமந்திருக்கிறார். ரெண்டாவது அதை பார்க்கிறோம், பர்சனலா சுமந்திருக்கிறார். அது மாத்திரம் இல்ல, அவர் அதை தொடர்ந்து ஒரு கண்டினியூஸ் டென்ஸ் அந்த வார்த்தையில இருக்கு, அதை தொடர்ந்து சுமந்தார்னு போட்டிருக்கு. அவர் தனிப்பட்ட விதத்துல பர்சனலா சிங்கிளா அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் சுமந்தது மாத்திரம் இல்ல, அதை தொடர்ந்து அவர் சுமந்திருக்கிறார். எப்படி தொடர்ந்து சுமந்திருக்கிறார், என்ன அதுக்கு அர்த்தம் அப்படின்னா, அவர் சிலுவையின் மேல் சுமந்தார்னு வருது. அது தப்பான வார்த்தைகள், சிலுவை பரியந்தம் சுமந்தார். இ போர் டு த ட்ரீன்னு வரணுங்க, சிலுவை வரைக்கும் அதை சுமந்தார். எப்படி சுமந்தார், ஏன் அப்படின்னா, அந்த பாவ பாரம், அந்த பாவத்தை வந்து அவர் கடைசி ஆரம்பத்திலிருந்தே அதை சுமந்து கொண்டு வந்து சிலுவையின் மேல அதை முடிவு கட்டினார்னு அர்த்தம். புரியுதுங்களா, சிலுவையின் மேல அவர் பாடுபடும் போது அந்த பாவத்தை சுமக்கல, அவர் தொடர்ந்து சுமந்து வந்து அதை எங்க முடிச்சாரு, சிலுவையின் மேல அதை முடிச்சாருன்னு போட்டிருக்கு. எப்ப சுமந்து ஆரம்பிச்சாரு அவரு, எப்ப சுமக்க ஆரம்பிச்சாரு, எப்ப தெரியுமா, அதான் ஆச்சரியம். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டின்னு பேர். நாம் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே நமக்காக மீட்பராக தேவன் அவரை தெரிந்து கொண்டாருன்னும் போது, தன்னுடைய ஆவியில நித்தியத்திலேயே அவர் நம்மளுடைய பாவங்களை அவர் சுமந்தார். சுமந்து இந்த உலகத்துக்கு குழந்தையா அவர் பிறக்கும் போதே அவருக்கு சரீரம் வந்துருச்சு. ஆவியாய் சுமந்த பாவத்தை ஆவியோடு சரீரத்தோடு சுமந்தார். சுமந்து 33 வருஷம் இந்த உலகத்தில் வாழும்போது அவர் பாவத்தை சுமந்துகிட்டு தான் வாழ்ந்தாரு. யோவான் ஸ்தானா பார்க்கிறார், உலக பாவத்தை சுமந்து, பிரசன்ட் டென்ஸ், சுமக்கிற ஆட்டுக்குட்டின்னு அர்த்தம், இன்னும் சுமத்துக்கிட்டு இருக்குன்னு. சுமக்கிறது மாத்திரம் இல்ல, சுமந்து தீர்க்கும், சிலுவையில போய் தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு பார்த்து யோவான் ஸ்தானா அவர் பார்த்து சொன்னார், உலக பாவத்தை சுமக்குது பார். அப்பவே சுமந்தாருங்க, நித்தியமெல்லாம் ஆவியில சுமந்தாருங்க, வாழ்க்கையெல்லாம் சுமந்தாருங்க. அதான் அவரை பார்க்கும் போது, அவருக்கு 30 வயசு ஆனாலும் அவரை பார்க்கும் போது உனக்கு 50 வயசு கூட ஆவலையே நாங்க, ஏன்னா அவர் சுமந்தது வந்து அவர் வயசு அவர் தாங்க, பாடி அவர் தாங்க முடியல. அது ரொம்ப அழுத்தமா அவருக்கு இருந்தது கெட்சமனை தோட்டத்துல தான். அதை தொடர்ந்து அவர் நித்தியமெல்லாம் அந்த பாவத்தை சுமந்து, காலமெல்லாம் 33 வருஷம் அதை சரீரத்தில் சுமந்து, அதை சிலுவையின் மறு வந்து சிலுவையில அதை தீர்த்தார். முடிந்ததுன்னு சிலுவையில அதை சொல்லும் போது, நம்மளுடைய பாவத்துக்கு ஆனக்குரிய கிரயத்தை எல்லாம், உக்கிரத்தை எல்லாம் பூர்த்தி செய்து, அதை தேவனுக்கு, அந்த தேவனுடைய நீதியை திருப்தி செய்து முடிந்ததுன்னு கத்தி சுமந்து அங்கத்தான் தீர்த்தார். அதை கண்டினியூஸா சுமந்தார். அதைத்தான் அந்த வார்த்தையில வருது பாக்குறோம் பாருங்களேன். Behold the Lamb of God who takes away the sin of the world. பாருங்களேன், காலமெல்லாம் அவர் சுமந்து வந்தார். அது மாத்திரம் இல்ல, அதை வந்து சிலுவையில வந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டினார்னு நம்ம பார்க்கிறோம். அது இன்னுமே இப்ப இயேசு நம்ம பாவங்களை சுமந்துகிட்டு இல்ல, நம்ம பாவங்களை சுமந்த அந்த காயங்களை தான் சுமக்கிறாரே தவிர, இப்போ அவர் அதை சுமந்துகிட்டு இல்ல, அதை சிலுவையின் மேல் சுமந்து அதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டார். உங்களுக்கு தெரியுமா, அதுக்கு ஒரு தீர்த்துட்டார் சிலுவையில. எப்படி, எந்த விதத்தில் தீர்த்திருக்கிறாரு, எந்த மாதிரி பாவங்களை பாருங்களேன், எல்லா பாவங்களையும், நம்மளுடைய பாவங்கள்னு போட்டிருக்கு, நம்மளுடைய சகல பாவங்களை, அது மூல பாவமா இருந்தாலும், ஆதாமனால வந்த பாவமா இருந்தாலும் சரி, நம்ம செய்யற ஒரிஜினல் சின்னால இருந்தாலும் சரி, ஆக்சுவல் சின்னா இருந்தாலும் சரி, அதை சுமந்து தீர்த்துட்டார். அது எந்த பாவமோ, பெரிய பாவமோ சரி, சின்ன பாவமோ சரி, நம்ம சிந்தையினால செஞ்ச பாவம், வார்த்தையினால செஞ்ச பாவம், செயல்னால செஞ்ச பாவம், சகல பாவத்தையும், பெரிதான பாவம், அசுத்த பாவம், எந்த பாவத்தையும் அவர் முழுமையாக சுமந்து தீர்த்து விட்டார் சிலுவையில. தீர்த்துட்டார்னா எந்த மாதிரி தீர்த்துட்டாரு, அண்ட சராசரத்துல எங்க தேடி பார்த்தாலும் என்னுடைய பாவம் காணப்படாதபடிக்கு, நித்தியத்தில் எங்க பிதா ஊடுருவி பார்த்தாலும் காணப்படாதபடிக்கு, அந்த பாவமே இல்லாத மாதிரி பண்ணிட்டார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தருடைய பாவம், இயேசுவை விசுவாசிச்சு மறுஜென்மம் அடைந்த ஒவ்வொருத்தருடைய பாவம் இல்லாம பண்ணிட்டாருங்களாம். அதுக்கு அடையாளமே தெரியல. தேவன் எவ்வளவு அளவுக்கு பரிசுத்த தேவன், எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய தேவன், அதை உடுருவி பார்த்தாலும் அதை கண்டுபிடிக்காதபடிக்கு இயேசு நம்ம பாவங்களை இல்லாம தீர்த்து விட்டார். அதான் அங்க காஸ்பிள். என்ன ஒரு காஸ்பிள், பாவம் இல்ல, பாடுறதெல்லாம் பாவம், செய்யறதெல்லாம் பாவமா இருக்கிற நம்ம பாவங்களை இல்லாம பண்ணிட்டார். என்ன ஒரு தியாகம், என்ன ஒரு தியாகம் பாருங்களேன். இட் சீஸ்ட், பாவமே இல்லாம பண்ணி விட்டார். த கான் ஃபார் எவர், அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. ஈஸ்டுக்கும் வெஸ்டுக்கும் தூரம் எவ்வளவு இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம பாவங்களை நம்ம விட்டு எடுத்துட்டார். சமுதிரத்தின் ஆழத்துல போய் நம்ம பாவங்களை புதைச்சிட்டு வந்துட்டார். நம்ம யாருமே அந்த பாவத்தை கண்டுபிடிச்சு நம்மளை குற்றம் தீர்க்க முடியாதபடிக்கு தேவ ஆட்டுக்குட்டி நமக்கு செஞ்சுட்டார். அதான் அங்க போட்டிருக்கு, அவர் சுமந்தார். அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் நம்மளுடைய சகல பாவங்களையும் சுமந்தார். அதான் வார்த்தை அங்க வர்றத பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, எங்க சுமந்தார்னு போட்டிருக்கு, சிலுவையின் மேல். அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் இல்ல, மரத்தின் மேல்னு வரணும். பாருங்க கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாங்க. வேற எல்லா டிரான்ஸ்லேஷன்ல கீழே போட்டிருப்பாங்க மரத்தின் மேல, இது சிலுவையின் மேல மாத்திட்டாங்க. அது ஆக்சுவலா மரத்தின் மேல் வரணும். எந்த மரம்? பேதுருக்கு ரொம்ப இஷ்டமான வார்த்தை, இயேசு மரத்துல செத்தாரு, மரத்துல செத்தாருன்னு சொல்லுவாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:5:30 படிங்களா.
நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி.
பாருங்களேன், மரத்திலே தூக்கி, அதே மாதிரிதான் 10:39 அதே தான் சொல்லுவார், மரத்திலே தூக்கி. ஏன் மரத்திலே தூக்கி? இயேசு என்ன மரத்திலேயா செத்தாரு? என்ன மாங்கா மரமா, அரச மரமா, எந்த மரத்துல அவர் தூக்கினாங்க அப்படின்னா, அது ஒரு யூத மொழி, ஒரு யூத எக்ஸ்பிரஷன். ஏன் உபாகமத்தின் படி ஒரு மரத்துல ஒருத்தர் தூக்கப்பட்டா என்ன அர்த்தம்? அவன் சபிக்கப்பட்டான். கலாத்தியர் 3:13 படிங்களா, அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். 3:13 இப்போவுக்கு எப்பப்பாரு சிலுவைன்ற வார்த்தை ரொம்ப பிடிக்கும். சிலுவை அன்றி வேற ஒன்றும் இல்லை, சிலுவை 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 என்ற பவுல
தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு
நமக்காக மரித்தது. நியாயப்பிரமாணத்தின் சாபம் தன்மேல் வந்ததுக்கு, தான் சாபமா மாறி போனதற்கு ஒரு அடையாளமாக மரத்தில் அவர் தூக்கப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இயேசு வந்து மரத்துல தூக்கப்பட்டு சிலுவையில மரிச்சது யூதர்ங்க கொலை பண்ணதுனால பிலாத்துனால இல்ல. இந்த வசனத்தின் படி என்ன, அவர் தாமே இஷ்டமா போய் மரத்துல விழுந்தார், நமக்காக சாபமாறினார். அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் எழுதும் போது வந்து நம்ம கொஞ்சம் டீசென்டா இருக்கட்டும்னு அவர் எழுதுறாங்க. ஆனா அந்த ஃபொனிஷியன்ஸ் கண்டுபிடிச்ச ஒரு தண்டனை, சிலுவையில ஒருத்தனை அரைஞ்சாங்கன்னா எந்த துணியும் உடம்புல வைக்கவே மாட்டாங்க, எல்லா துணியும் கழட்டிட்டு நேக்கடா தான் அடைவாங்க சிலுவையில. அவர் நிர்வாணமாக சிலுவையில் அரைஞ்சாங்க. அந்த சிலுவை மரணம் வந்து வெறும் வலி இருக்கிற மரணம் மாத்திரம் இல்லை, ரொம்ப அவமானம் நிறைஞ்ச ஒரு மரணம். அதைத்தான் மரத்திலே தூக்கப்பட்டார்னா என்ன அர்த்தம், ரொம்ப சாபகரமான அவமானம் நிறைந்த ஒரு மரணம். ரோமருங்க ஏன் அவங்களுடைய ரோமர் ஆளுங்களை யாருமே சிலுவையில ஏன் போடுறது இல்லை, ஏன் அடிமைகளுக்கு தான் அது வச்சிருக்கிறது, மோசமான கிரிமினல்ஸுக்கு தான் சிலுவை மரணம். அதனால இயேசுக்கு ஏன் கொடுக்கப்பட்டது தான், இயேசுடைய மரணம் வெறும் வலி நிறைந்தது மாத்திரம் இல்லை, மகாபெரிய அவமானம் நிறைந்தது. ஒரு வலி வந்து அந்த வழியில அந்த பாடுல அவமானம் சேர்ந்துச்சுன்னா அதனோட வலி என்னன்னு தெரியுமா, 7 மடங்கு ஆயிடும். நம்ம பாடுபடுறோம், நம்ம வழி அனுபவிக்கிறோம், அதை பார்த்து கேலி கூத்தா அவமானப்படுத்துறாங்கன்னா அந்த வழி எவ்வளவு இன்டென்சிஃபை ஆகும் தெரியுமா. அவருக்கு ஆச்சு, அவர் மரத்தில் அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் நம்மளுடைய பாவங்களை மரத்திலே சுமந்தார் அப்படின்னு வரும்போது அவருடைய மரணம் வந்து பப்ளிக்கா அவமானமா நடந்த மரணம். அதைத்தான் நமக்கு இந்த வசனத்தில் சொல்லப்படுது, எந்த அளவுக்கு அவர் அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்னு. நான் இதெல்லாம் ஒரு காமா சொல்லிட்டேன், ஆனா இதனோட அதிசயம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எவ்வளவு பெரிய அதிசயம், நமக்கு காண்டி பாவ, நம்ம செஞ்ச பாவ குற்ற உணர்வுக்கு எவ்வளவு அளவுக்கு குற்ற உணர்வு வரணும், எவ்வளவு அளவுக்கு தண்டனை நமக்கு வரணும், எவ்வளவு அளவுக்கு நம்ம தண்டிக்கப்படணும் என்பதை நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நமக்காக பரிகார பலியாக இயேசு மரித்திருக்கிறாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா, அதனோட கிரைப்பு நமக்கு கொஞ்சம் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையெல்லாம் நமக்கு போதும், இயேசு போதும்னு நம்ம பாடுவோம். அல்லேலூயா, ஆட்டுக்குட்டி ஆனவர் நித்தியமா அவரை பாடுறதுக்கு அது போதும்னு நம்ம பாடுவோம். அவர் செஞ்சிருக்கிற பாடு, அவர் தாமே சிலுவையில் நம்முடைய சொந்த சரீரத்தில் நம்முடைய சொந்த பாவங்களை பர்சனலா பாடு அனுபவிச்சு ரியல்லா சுமந்து தீர்த்து விட்டார். அதாங்க காஸ்பிள், அதான் காஸ்பிள். அது எவ்வளவு அதிசயமானது, எவ்வளவு அதிசயமானது. யோசிச்சு பாருங்களேன், அவருடைய மகிமையின் பிரபு, அவர் வந்து பாவமே அறியாதவர் அப்படின்னு வேதம் சொல்லுது இல்லைங்களா. நம்ம கூட படிச்சோம், அவர் பாவம் செய்யவில்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவலும் இல்லை, வையப்படும் போது பதில் வைய பாவமே இல்லாதவர், பாவமே அறியாதவர் போய் நமக்காக பாவத்துக்கிட்ட எந்த அளவுக்கு கான்டாக்டுக்கு வந்துட்டார் பாருங்களா. அவர் பாவத்தை தொட்டு பார்க்கல, பாவத்தை தூரத்துல இருந்து பார்க்கல, அவரே பாவமாய் மாறிட்டார் நம்மளுக்காக. பாவம், நம்முடைய பாவங்கள் அவருக்குள்ள ஃபியூஸ் ஆகி அவரே பாவமா மாறிட்டார்னா அது எவ்வளோ பெரிய வேதனை இருந்திருக்கும் நமக்கு தெரியுதுங்களா. நான் ஒரு காலத்துல நினைச்சிருக்கிற இயேசுடைய பாடுங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வாரில் அடிச்சு சிலுவையில் அடைச்சாதான் புரிஞ்சுக்குவோம் நம்ம நினைச்சிருக்கோம். இல்லைன்னா அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. நமக்கு ஊசி குத்தினாவே பயம். நம்ம இயேசு பாடு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சிலுவையில் அரைஞ்சா தான் தெரிய முடியும். நான் சொல்றேன், சிலுவையில் அரைஞ்சாலும் 1% தெரிஞ்சுக்க முடியாது இயேசு பாடு. ஏன் அப்படின்னா, நம்ம எப்படி இயேசு பாட தெரிஞ்சுக்கணும்னா, இயேசு பரிபூர்ணமா பரிசுத்தமா பரலோகத்தில் இருந்த மாதிரி, ஒரு பாவமும் அறியாது இருந்த மாதிரி இருந்தா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன பாவம், அவருக்கு என்ன பாதிப்பு செஞ்சிச்சு. இல்லைன்னா நமக்கு தெரியாதுங்களே, பாவம் நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிற ஆளுங்க, பாவம் அவருக்கு என்ன செஞ்சிச்சுன்னு நமக்கு என்னங்க தெரியும். பாவத்தினால அவர் பட்ட பாடு, பாடுகள்னா நமக்கு தெரியும் பாடுகள், நம்ம கண்ணீர் விட்டுருக்குறோம். அவர் என்னங்க கண்ணீர், நித்தியமா இன்பத்துல பரலோக இன்பத்துல இருந்தவர், அவருக்கு போய் பாடுபடுறது அழுவுறது வழினா என்னன்னு அவர் மாதிரி நம்ம அனுபவிச்சிருந்தா தான் பாடுகள் அவருக்கு என்ன பாடுகள் செஞ்சிச்சுன்னு நமக்கு தெரிய முடியும். தெரியவே முடியாது இயேசு பட்ட பாடுகள், எவ்வளவு பெரிய பாடுகள் நமக்காக பட்டிருக்கிறாரு. எலி எலி லாமா சபக்தனி, பிதாவே பிதாவே என்னை ஏன் கைவிட்டீர்ன்னு அவர் கதர்னது புரிஞ்சுக்கணும்னா, நித்திய நித்தியமா திரியேகத்தோடு நாமளும் இணைந்து திகழ்ந்து வந்திருந்தா தான் தெரியும் அந்த பிரிவினை என்னான்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா நம்மனால சும்மா அது பேச்சு தான் வரும் இல்லைங்களா. என்ன ஒரு பாடு அவர் பட்டிருக்கிறாரு, அளவில்லாத கிருபைங்க, அளவில்லாத கிருபை பாருங்களேன். அதான் பேதுரு சொல்றாரு, அப்பா அடிமைகளே, அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் மரத்தின் மேல் சுமந்தார். அதை பத்தி நமக்கு அவரு சொல்லிட்டு வர்றாரு. அடுத்ததாக ஏன் அதுக்காக ஏன் சுமந்தார், எதற்காக செஞ்சார், அந்த ஆரம்பத்துல வருது பாருங்களேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு, நாம் பாவங்களுக்கு செத்து. இந்த இயேசு எதற்காக செத்தார்னு பல காரணங்கள் சொல்லிட்டு போலாம், அதுக்கு கணக்கே இல்லை, நித்தியமா பேசிட்டு போலாம். அவருடைய மரணத்தின் நன்மைகள் நமக்கு நடந்தது. ஆனா இந்த பகுதியில ஒரு பாயிண்ட் அவர் எடுக்கிறார். என்ன பாயிண்ட், அது அவர் செத்தது இதெல்லாம் அவர் ஏன் அனுபவிச்சாரு, இந்த கஷ்டத்தெல்லாம் அவர் ஏன் சுமந்தாரு. அதுக்கு பதில் என்ன, நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படி. இதுதான் பர்பஸ், இதுக்கு தான் அவர் செத்தார், நாம் பாவத்துக்கு செத்து. பாடு இங்க பாருங்களேன், எவ்வளவு நல்லா அந்த வசனம் சுவிட்ச் ஆகுது பாருங்களேன். பாடு அவர் அனுபவிச்சாரு, சாவறது யார் சாவரும், நம்ம சாவரும்னு வருது. பாடு அவர் தானே அனுபவிச்சாரு, அவர் தானே சாவணும். இந்த வசனம் என்ன சொல்லுது, அவர் பாடு அனுபவிச்சாரு ஆனா நம்ம செத்துட்டோம்னு வருது. என்ன ஒரு அதிசயம், எப்படி பாருங்களேன், எதற்காக செத்துட்டோம், பாவங்களுக்கு நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. தேவன் நீதின்னு எது சொல்றாரோ, ரைட்டுன்னு எது சொல்றாரோ, அதன்படி நம்ம இருக்கும்படிக்கு நாம் பிழைத்திருக்கும்படி அவர் மரித்தார். இயேசு வந்து நம்மள பாவ வாழ்க்கை முடிவு கட்டி நீதியின் வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக செத்தார். அதே டீச்சிங் தான் ரோமர் 6 நம்ம பார்க்கிறோம். ரோமர் 6 நீங்க யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். ரோமர் 6:1 இருந்தே வாசிக்கலாம்.
ஆகையால் என்ன சொல்லுவோம், கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமா, கூடாது. பாவத்துக்கும் மரித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோழந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாக்கும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம்.
கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். பாருங்களேன், இதே டீச்சிங் தான் அங்க ரொம்ப விரிவாக போல் சொல்றாரு. எப்படி இது நம்மளால புரிஞ்சுக்கிறது கஷ்டம் தான். ஆனா என்ன, இயேசுவை நான் விசுவாசிக்கும் போது, இயேசு எனக்காக மரித்தார் என்பதை நான் அனுபவிக்கும் போது, என்னுடைய விசுவாசத்தின் மூலமா இயேசுவோடு நான் ஃபியூஸ் ஆயிடுறேன். பாருங்க, ஃபியூஸ் ஆயிட்டு அவருடைய மரணத்தின் புண்ணியத்தை எல்லாம் நான் பெற்றுக் கொள்ளுகிறேன். நான் மரித்த மாதிரி ஆயிடுறேன். நான் பாவத்துக்கு மரித்து போய் அவர் எப்படி உயிரோடு வந்தாரோ அதன் மாதிரி நீதிக்கு பிழைக்கும்படி நான் வந்தேன். அது ஒரு மிஸ்ட்ரி, ஒரு அதிசயம், ஒரு விசுவாசிக்கு நடக்கிற ஒரு காண முடியாத ஆவிக்குரிய அதிசயம். பாவத்தின் ஆட்சிக்கு நான் மரித்து போகிறேன். பாவத்துக்கு மரிக்கிறதுனா என்ன, பாவத்தின் ஆட்சிக்கு நான் மரித்து போறேன். இனிமே பாவம் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாருங்களேன், பாவத்துக்கும் எனக்கும் இருக்கிற உறவு மாறி போகுது. முதல்லன்னா பாவம் ஒரு ஆர்டர் போட்டுச்சுன்னா, கொலிச்சிச்சுன்னா என்ன போதும், உடனே சந்தோஷமா அதுக்கு கீழ்ப்படிவேன், அது சொல்றதெல்லாம் செய்வேன். ஆனா இனிமே அப்படி இல்லை, பாவம் என்னை ஆட்சி செய்ய முடியாது. பாவம் எனக்குள்ள எஞ்சி இருந்தாலும் அது எனக்கு ஒரு தடை, அது எனக்கு ஒரு எதிரி, அது எனக்கு ஒரு பார். முதல்ல அப்படி இருக்காது. பாருங்களேன், இப்ப வந்து சில நேரங்கள்ல நான் பாவத்துல விழுந்துடலாம், ஆனா அது ஒரு விழுவுறது தான். அது என்னுடைய ஒழுங்கான வாழ்க்கை இல்லை. முதல்ல பாவத்திலேயே இருந்தேன், ஆனா இப்ப வந்து பாவத்துக்கு மேல வாழ்றேன். சில நேரங்கள்ல நான் விழுவலாம், பட் இட் இஸ் அ ஃபால். ஆனா உடனே எவ்வளவு சீக்கிரம் வரமோ அதுல இருந்து எந்திரிச்சு மேல வந்துருவேன். பாவத்தின் ஆட்சிக்கு நாம் செத்துருக்கிறோம். பாவம் இன்னுமே நம்மளை ஆட்சி செய்ய முடியாது, அதுதான் நாம் பார்க்கிறோம். பாவத்தின் நம்ம பேட்டர்ன், லைஃப் பேட்டர்ன் வந்து நீதியின்படி இருக்கும். நம்ம பாவம் ஒரு சில நேரங்களில் சோதனையின் வல்லமையினால செய்துட்டாலும் அது நம்ம சித்தத்தோடு செய்யறதில்லை. பாருங்களேன், அதான் பாவத்தின் ஆட்சிக்கு நாம் மறித்திருக்கிறோம், நீதிக்கு பிழைத்திருக்கும்படி. பாருங்களேன், இந்த அடிமைகளுக்கு அவர் பேசும்போது இதெல்லாம் ஏன் சொல்றாரு, அலமான சத்தியங்கள். பாருங்களேன், சாதாரண பிஹெச்டிங்களுக்கு, பெரிய படிப்பாளிகளுக்கு பேசல, படிப்பறிவு இல்லாத ஏழைங்களுக்கு, அடிமைகளுக்கு பேசுறாரு. ஏன் சொல்றாரு, ஏன்பா உங்க எஜமான் முரட்டு குணம் உள்ள எஜமானுக்கு நீங்க கீழ்படுகின்றோன்ற ஒரு மோட்டிவேஷன் வேணுமா உங்களுக்கு? இயேசு செத்தது வீண் அல்ல, இயேசு செத்து உன் மூலமா உயிரோடு வந்திருக்கிறாருன்னு உலகமோ உன்னுடைய எஜமான் பார்க்கும்படி நீ வாழணும்னு அழைக்கப்பட்டிருக்க. இயேசு செத்தது வீண் அல்ல, இயேசு உயிரோடு வந்திருக்கிறார், உன் மூலமா திருப்பி உயிரோடு வந்திருக்கிறாருன்றத நீ காமிக்கும்படி வாழு, நீ வேலை செய். எப்படி, எந்த விஷயத்துக்கு எதை கொண்டு வர்றாரு பாருங்களா, அலமான சத்தியத்தை. சாதாரண அடிமை வேலை, அவன் பாத்ரூம் கழுவுறவனா இருக்கலாம், அவன் வீடு பெருக்கிறவனா இருக்கலாம், நீ உன் எஜமானுக்கு நீ நடக்கிற விதம், வாழ்க்கையை நடத்துற விதத்துல என்ன காமிக்கணும், இயேசு உன் மூலமா திருப்பி உயிரோடு வந்துட்டாரு என்பதை உலகத்துக்கு ஒரு காப்பியை காட்டும். அதுக்கு தான் ஒரு மோட்டிவேஷன் அவர் எடுத்து சொல்றாரு. சரி, அடுத்த வசனத்தை பார்ப்போம். பாருங்களேன், இந்த விவரிச்சு இயேசுடைய பாடுகளை விவரிச்சு அடுத்த வசனத்துக்கு படிக்கிறாரு. தொடர்ந்து அந்த 24 வசனத்துல, அடுத்த வசனத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. பாருங்களேன், 24 வசனத்துல கடைசியில என்ன வருது,
அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள்.
குணமானீர்கள், அது வந்து அந்த பிரிவினை சரியா பண்ணல. அது வந்து ஆக்சுவலா 25 வசனத்துக்கு சம்பந்தப்பட்டது. இயேசு அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் நமக்கு மரித்துட்டாரு, நம்ம பாவங்களுக்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி, அதோடு அந்த பாயிண்ட் முடியுது. இந்த பாயிண்ட் வந்து நியூ தாட், புது ஐடியாவை அவர் கொண்டு வர்றாரு. அது வந்து 25 வசனத்துக்கு சம்பந்தப்பட்டிருக்கணும். அந்த டிவிஷனை சரியா பண்ணல. பாருங்களேன், அதை வந்து நமக்கு பேதுரு இங்க சொல்லிட்டு வர்றதை பாக்குறோம். முதலாவது அவர் என்ன சொல்றாரு, இந்த வசனத்துல என்ன சொல்றாரு, ரெண்டு காரியத்தை பத்தி சொல்றாரு. நீங்கள் குணமானீர்கள், நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். பாருங்களேன், நீங்கள் எப்படி அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், சிதறுண்ட ஆடுகளை போல் தெரிந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்மாக்களுக்கு மெய்ப்பரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு ரெண்டு காரியம் நடந்திருக்கு, நீங்கள் குணமானீர்கள், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், ரெண்டாவது திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். திரிந்து காணாம போன தப்பி போன ஆடுகளை போல் திரிஞ்சு கொண்டிருந்தீங்க, இப்ப மெய்ப்பர்கிட்ட திருப்பப்பட்டிருக்கிறீங்க. இந்த ரெண்டு காரியத்தை எதுக்கு சொல்றாரு, எதுக்கு சொல்றாருன்னா, ஒரு உண்மையான கன்வர்ஷன்னா என்னன்னு சொல்லிட்டு வர. உண்மையா கன்வெர்ட் ஆயிருக்க, நான் இயேசுவை நம்பி ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னா என்ன அதுக்கு அர்த்தம்னு விளக்குறாரு இங்க கொஞ்சம். விளக்குறார். ஏன் இதை போய் இங்க சொல்லணும்னா, உண்மையா நீ கன்வெர்ட் ஆயிருந்தீனா, உண்மையா நீ குணமடைந்து மேய்ப்பன் கிட்ட திருப்பப்பட்டிருந்தீனா, அந்த மேய்ப்பனை நீ ஃபாலோ பண்ணணும் இல்லையா? அந்த மேய்ப்பன் நடந்த பாதையை நீ ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நீ ரட்சிக்கப்பட்டது உண்மையா இருந்தா அந்த அடையாளத்தோடு அந்த மேய்ப்பன் சொல்லுகிறபடி நீ நடக்கணும் இல்லையா? அடிமைகளே, உங்களுக்கு மூணாவது அடையாளம், மூணாவது மோட்டிவேஷன் என்ன தெரியுமா? நீ ரட்சிக்கப்பட்டிருந்தா உன்னுடைய எஜமானுக்கு நீ கீழ்ப்படிந்து நடப்ப. அதுக்கு தான் அதை கொண்டு வர அந்த பாயிண்ட் பாருங்களேன். அதில் பார்ப்போம், முதலாவது என்ன நடந்திருக்கணும், குணமா இருக்கணும். பாருங்களேன், குணமானீர்கள் அப்படின்னு வருது. குணமானீர்கள்னா என்ன அர்த்தம், என்ன குணம், அதான் யோசிக்கணும். குணம், குணம் ஆகிக்கொண்டு இருக்கிறீர்கள்னு வரல, இல்ல குணம் ஆக போறீங்கன்னு எதிர்காலத்துல நடக்கிறத பத்தி வரல, பாஸ்ட்ல முடிஞ்சு போன கதை. குணமானீர்கள், டெஃபினட்டா குணம் ஆயிட்டீங்க. என்ன குணம், என்ன குணம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். யாராவது எப்படி இங்க குணமானீங்க அப்படின்னா, என் தலை மேல கை வச்சு ஒருத்தர் ஜபம் பண்ணாருங்க, தலை சுத்தி கீழே விழுந்து உடனே எந்திரிச்சு நான் குணமாயிட்டேன். அப்படியா குணமானும் இல்ல, குணமானதுனால என்னன்னு போட்டிருக்கு, திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். குணமானதுக்கு அடையாளம் என்ன, மேய்ப்பன் கிட்ட திருப்பப்பட்டிருக்கிறீர்கள், அதான் அடையாளம். குணமாயிருக்கேன், நான் மேய்ப்பன் கிட்ட திருப்பப்பட்டிருக்கிறேன். என்ன குணம் அப்படின்னா, ஒன்னு தெரிஞ்சுக்கணும் பாருங்களேன், இது வந்து சரீர குணத்துக்கு போய் அனாவசியமா வசனங்களை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னா, ஐசாயா 55 இருந்து எடுக்கிறாரு. ஐசாயா 55 அவர் தாமே நம்முடைய பாவங்களை சுமந்தார், நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார், அடிக்கப்பட்ட ஆடுக்குட்டி போல இருந்தாரு. நம்ம சரீரத்துல சுகமாவறதுக்கு போய் இயேசு ஏங்க சிலுவையில மறிக்கணும், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலுவையில மறிக்க வேண்டியது நம்ம சரீரத்துல குணமாவதுக்கா ஒரு சிலுவையில போய் மறிக்கணும். அதை போய் அனாவசியமா நம்ம ஊர்ல அவருடைய தழும்புகளை ஹாஸ்பிட்டல்ல போய் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாயிருவீங்கம்மா, அவருடைய காயப்பட்ட கரங்களால் நீங்கள் சரியாயிருவீங்கம்மா, அதாயிருவீங்க, இதை அனாவசியமான வர வேற வசனங்கள் இருக்கு. கர்த்தர் உன் பாவங்கள் எல்லாம் மன்னித்து உன்னுடைய நோய்கள்லாம் குணமாக்குவார்னு இருக்கு. தப்பா வசனங்களை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அவருடைய தழும்புகள் எதுக்காக, இயேசு அடிபடுறது நம்ம குணமாவதுக்கா, சரீரத்துல வயிற்று வலி சரியாவதுக்கா இயேசுக்கு தழும்புகள், யோசிச்சு பாருங்களேன். சிலுவையில அதுக்காகவா அவர் மரிக்கணும், எதுக்காக அவர் மரிச்சாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பாருங்களேன், நம்ம எதுல இருந்து குணமானோம், குணமானோனாவே என்ன அர்த்தம், வியாதியா இருந்தோம்னு அர்த்தம். என்ன மாதிரி வியாதிய பத்தி பேசுறாரு இவரு, என்ன வியாதிய பத்தி பேசுறாரு, ஆத்தும வியாதிய பத்தி பேசுறாரு, ஆத்தும சுகத்தை பத்தி பேசுறாரு. ஆத்தும சுகம் அப்படின்னா என்னன்னு நம்ம ஊர்ல தெரியறதே இல்லை, எல்லாம் இந்த சரீரத்துல ஓடுதுங்களா. ஆத்தும வியாதினா என்னன்னே நமக்கு தெரியறது இல்லைங்க, ஆத்தும வியாதினா என்னன்னு தெரியறது இல்லை. ஒண்ணு சொல்ற, இந்த உலகத்திலேயே நமக்கு கிடைக்கக்கூடிய மகா பெரிய சுகம் வந்து ஆத்தும சுகம். அந்த ஆத்தும சுகம், எத்தனையோ பேர் சரீர சுகத்தை வாங்கிக்கிட்டவங்க எத்தனையோ பேர் நரகத்துல தான் இருக்க போறாங்க. ஆத்தும சுகம் வாங்கின ஒருத்தரும் நரகத்துக்கு போக முடியாது. ஆத்தும சுகம்தாங்க நமக்கு தேவை. என்னங்க என் ஆத்மாவுக்கு என்ன இருக்குது, என்ன வியாதி பிடிச்சிருக்குது நான் சொல்லவா? சரீரத்துல இருக்கிற வியாதிக்காவது மெடிக்கல் லாங்குவேஜ் இருக்கு, எதோ சொல்லிடலாம் இல்லைங்களா, ஆர்த்ரைட்டிஸ், பிபி, சுகர்லாம் இருக்கு. ஆத்தும சுகத்து வியாதிக்கு வார்த்தைகளே இல்லை. எத்தனை புக்ஸ் எழுதியிருக்காங்க தெரியுமா, பழைய காலத்துல ஒருத்தர் எழுதியிருக்காரு, நான் படிச்ச 500 புக்கு, நமக்கு பிடிச்சிருக்கிற ஆத்தும வியாதி என்னன்னு எத்தனை பேஜஸ், 500 எழுதியிருக்காரு. நான் 1 ஒண்டி படிச்சு சொல்றேன் உங்களுக்கு, 500 எழுதியிருக்காரு. 1 ஒண்டி என்ன எழுதியிருக்காரு தெரியுமா, நமக்கு பிடிச்ச வியாதி என்ன, மனுஷனே உனக்கு பிடிச்ச வியாதி என்னுடைய விவரம் சொல்லவே முடியாது. முழுசா நம்பி இருக்கிற வியாதி, ஒரு சில பேருக்கு 101 வியாதி இருக்கும்னு வாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வியாதிகள், ஆத்தும வியாதிகள் ரொம்ப பயங்கரமா இருக்கு. எப்படி ஒரு கேன்சர் மாதிரி குஷ்டரோகம் பரவுது, ஆத்மா பயங்கரமா பரவி அசிங்கமா இருக்குது. என்ன ஆயிடுச்சு நம்ம ஆத்மா, கண்ணு தெரியுது, ட்ரிபிள் பிளைண்ட்னஸ், கண்ணே தெரிய மாட்டேங்குது ஆத்ம கண்கள், காதே கேட்க மாட்டேங்குது ஆத்ம காதுகள், செவிடுனா செத்த செவிடு, கண்ணே தெரிய மாட்டேங்குது. எப்படி கண்ணு தெரிய மாட்டேங்குது, கடவுள் வந்து சிருஷ்டிப்பின் மூலமா பேசுறாரு, பராமரிப்பின் மூலமா பேசுறாரு, வார்த்தையின் மூலமா பேசுறாரு, அவர் தான் மனுஷனை சிருஷ்டித்தாரு, அவர் தான் மனுஷனை பராமரிக்கிறார், எல்லோருக்கும் சுவாசத்தையும் ஜீவனையும் சகலத்தையும் கொடுக்கிறாரு, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு நாள் சாப்பாடும் எடுத்துட்டு வந்து ஊட்டுறது அவருடைய கரம், அவர் தான் மூச்சு விடுறதுக்கு வழி பண்றாரு, அவருக்குள் இருக்கிறோம் பிழைக்கிறோம் அசைவாடுகிறோம் வேதம் சொல்லுது. ஆனா அந்த கடவுளே யாருன்னு தெரியாத ஒரு குருட்டு வாழ்க்கை, யோசிச்சு பாருங்களேன், குருட்டு வாழ்க்கை. எந்த கரம் நம்மள போஷிக்குதோ, தாய் மாதிரி எந்த கரம் நம்மளுக்கு ஊட்ட வருதோ, அந்த கரத்தை அவரே பார்த்து முகத்துல உதைக்கிற வியாதி பிடிச்சிருக்கு. நம்ம சாப்பிட வர அம்மாவை போய் நம்ம மூஞ்சில போட்டு உதைக்கிறோம்னா எப்படி இருக்கும், யோசிச்சு பாருங்க. அதாங்க மனுஷனுக்கு பிடிச்ச வியாதி, குருடு மென்டலாவ ஏன் இப்படி பண்றான். அவர் வந்து அன்பா பேசுறாரு, பராமரிப்புல பேசுறாரு, மென்டலா ஏன் அப்படி பண்றான். ஆமாங்க, மென்டல் தங்களை ஞானிகள் என்று எண்ணி பைத்தியக்காரர்கள் ஆனார்கள். மூளை குழம்பி போச்சு. ஒரு மென்டல்னா எப்படி இருக்கும், மூளை குழம்பி போய் தன்னை ஞானின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. கடவுளுக்கு ஒரு நன்றின்றதே இல்லை பாருங்களேன். நன்றி நாய்க்கு கூட இருக்கோங்க, மனுஷனுக்கு நன்றி இல்லைங்க. அவன் ஒவ்வொரு நிமிஷம் மூச்சு விடுறான், கடவுள்னால மூச்சு விடுறான். அந்த கடவுளே தெரியாம வாழ்ற ஒரு பொழப்புங்க மனுஷன் பொழப்பு. நன்றின்றதே இல்லை கடவுள். என்ன வியாதியா இருக்கும், மைண்டு ட்விஸ்டா இருக்குது, மைண்டு வியாதி பிடிச்சிருக்கு, தப்பான கொள்கைகள். ஹார்ட் ஒரு ஒரு கல்லான ஹார்ட், கல்லான ஹார்ட். நான் ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சியில ஒருத்தருக்கு பல்ஸ் வரல, இறங்கி போச்சு, அடி 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 அடின்னு அடிக்கிறாங்க தெரியுங்களா, நீங்க பார்த்துருக்கீங்களா, ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குவாங்க, அமுத்தி அமுத்தி பாக்குறாங்க, ஒரு பல்ஸ் வர மாட்டேன். அதே மாதிரி செத்த ஜடம் மாதிரி மனுஷன் பிடிச்சிருக்கிற வியாதி, ஆத்மவாதி. அடி அடி அடின்னு அடிச்சு பாக்குறாரு, பராமரிப்புல ஆக்சிடென்ட் கொடுத்து பாக்குறாரு, வியாதி கொடுத்து பாக்குறாரு, என்னென்னவோ கொடுத்து பாக்குறாரு, ஜடம் எந்திரிக்கவே மாட்டேங்குது. செத்த இருதயம், நன்றி வராத இருதயம், எவ்வளவு கல்லு நெஞ்சு. உன்னை படைச்சவரை தேட மாட்டியா, எவ்வளவு மோசமான வியாதி உனக்கு பிடிச்சிருக்கு. இந்த மண்ணு தான் வேணும் எனக்கு, இங்க வீடு தான் வேணும், இங்க வாழ்க்கை தான் வேணும், எனக்கு கடவுள் தேவையில்லை, இந்த செத்தனா நான் எங்க போவேன், அதை குறித்து ஒரு அக்கறையும் இல்லை, இங்கத்தான் எனக்கு எல்லாம் வேணும். என்ன வியாதி பிடிச்சிருக்கு மனுஷனுக்கு, இதாங்க மனுஷனுக்கு பிடிச்ச வியாதி. இதுதான் எப்ப பார் எங்க சதா காலம் இங்கேயே இருக்கிற மாதிரி கடவுளுக்கு முன்னாடி போய் நிக்க போறனே, நான் என்ன ஆத்ம நில என்னன்ற உணர்வே இல்லாத கல் நெஞ்சு, கல் நெஞ்சு. எவ்வளவு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் எந்திரிக்காதுங்க, பயங்கரமா வியாதி பிடிச்சிருக்கு. அவனுடைய காய்ச்சல் பயங்கரமான இச்சைகளின் காய்ச்சல், சில நேரங்களில் கட்டுப்படுத்தாத காம ஆசைகள், துர்குணம், பொறாம, கோபம், தன்னை டார்ச்சர் பண்ற கவலைகள், பொருளாசைகள், இதெல்லாம் என்ன வியாதிகள். இன்னும் கட்டிகளை பத்தி பேசுற, பலவிதமான கட்டிகள் மனுஷனுக்குள்ள இருக்கு, பெருமையான கட்டிகள், பொருளாச கட்டிகள், விரோதமான குரோதமான கட்டிகள். அந்த கட்டிகள் சில நேரங்களில் உடைஞ்சு உறவுகளை கெடுத்துக்குது, சீவா கொட்டு அப்படி பேசிட்டு போறாரு அவர், கொட்டுது உறவுகளை கெடுத்துக்குது. ஏன் இதெல்லாம் மனுஷனுக்கு பிடிச்சிருக்கிற வியாதிகள்னு அவர் சொல்லிட்டே போறார். இதெல்லாம் ஒரே பேஜ் தான் மனுஷனுக்கு பிடிச்ச வியாதி. இன்னும் 500 பேஜ் நான் சொன்னேன்னா என்ன ஆவீங்க, நீங்க யோசிச்சு பாருங்க. இதாங்க மனுஷனுக்கு பிடிச்ச வியாதி, ஆத்மீக வியாதி, பயங்கரமான வியாதி. அதனால உள்ளுக்குள்ள சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, அடிதடி, தன்னை கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்குது, வாயை கட்ட முடிய மாட்டேங்குது, மனசை கட்ட முடிய மாட்டேங்குது, ஒரு ஜடமாய் ஒரு வெறிபிடிச்ச மாதிரி ஆடுறது. அதாங்க ஆத்ம வியாதி, பயங்கர டேஞ்சரஸ், பயங்கர டேஞ்சரஸ் வியாதி. அந்த வியாதியில தொடர்ந்து போகும்போது பிசாசாவே மாறி அக்னிக் கடலுக்கு கொண்டு போயிடும். அதான் மனுஷனுக்கு பிடிச்ச வியாதி. அந்த வியாதியை மனுஷருங்க உணர்றதுல ஓட வேண்டியது, எனக்கு கட்டி சரியாகணும், தலைவலி சரியாகணும், அது சரியாகணும்னு. இந்த வியாதி முக்கியம் இல்லையா, யோசிச்சு பாருங்களேன், இந்த வியாதி முக்கியம் இல்லையா. இந்த அதை விட்டுட்டு இங்க ஒரு பெரிய கிறிஸ்தவமே இருக்கு, ஆத்ம வியாதியை பத்தி உணர்வு இல்லை. அவருடைய தழும்புகளால் உங்க கட்டிகள் குணமாகும், உங்க வயிறு வலி குணமாகும், உங்களுடைய இது ஆபரேஷன் சரியாயிரும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கு. அவர் அதுக்காக மரிச்சார். மனுஷன் ஆத்ம சரியாகணுமே, அதுக்காகத்தான் மரிச்சார். இந்த கிறிஸ்தவத்தை எப்படி எழுப்புறதுன்றது, தூங்கிட்டு இருக்கிற இந்த கிறிஸ்தவத்தை எழுப்புறது எப்படின்றது நினைச்சு நினைச்ச எனக்கு தூக்கம் வர மாட்டேன். யோசிச்சு பாருங்களேன், இதுவே இது ஒரு கிறிஸ்தவம், சுகம் சுகம் சுகம். அவர் பாருங்களேன், ஆத்ம வியாதியை பத்தி அவர் பேசுறாரு, பயங்கரமான நிலை அந்த ஆத்ம வியாதி. அதுல இருந்து இவர் என்ன சொல்றாரு, நீர் குணமானீர்கள். என்ன ஒரு குட் நியூஸ், நீங்க குணமாயிட்டீங்க. அதாங்க பெருசு, ரொம்ப பெருசுங்க. அது நீங்க குணமானீர்கள், எதன் அடிப்படையில் குணமானீர்கள்? அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள். தழும்புகள்னா என்ன அர்த்தம்? தழும்புகள்னா திடீர்னு அவருடைய காயங்கள், அவருடைய தழும்புகள், அவருடைய பாடுகளில் ஒரு பங்கு தழும்புகள் இல்லைங்களா? அந்த தழும்புகளால் அவருடைய சகல பாடுகளுக்கும் தழும்புகள் ஒரு உதாரணமா எடுக்கிறார். மொத்தத்துக்கு ஒரு அடையாளம் அவருடைய தழும்புகள். அவர் வாரில் அடிக்கும் போது உடம்பெல்லாம் பிச்சு எலும்பெல்லாம் தெரிகிற மாதிரி அடிச்சு, முன்னாடியும் பின்னாடியும் ராட்ல அடிச்சு, வாரில் அடிச்சு அவர் உடம்புகள் எத்தனை தழும்புகள் இருந்துச்சு, அதுல நீங்க குணமானீங்க. ஏன் அந்த அடிமைகளுக்குலாம் தழும்புகள்னா புரியும், ஏன்னா அவங்க உடம்பு ஃபுல்லா என்ன இருக்கும் இல்லைங்களா? அவங்களுக்கு தழும்புகள், கையில பார்த்தா தழும்பு, உடம்புல பார்த்தா மாஸ்டர் கிட்ட எவ்வளவு வாங்கியிருப்பாங்க, தழும்புன்னா ரொம்ப தொடும் அவங்கள. ஐயோ எனக்கு இருக்க அவருடைய தழும்புலால் நான் குணமானுனா, அவருடைய பாதையில நடக்கும்போது எனக்கு தழும்பு வர்றதுக்காக நான் கவலைப்படுறது அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகும். அதனால தான் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் அப்படின்னு அவர் பேசுறார். யுவர் ஹீல் ஸ்பிரிச்சுவலி, நீங்க ஹீல் பண்ணிருக்கீங்க. அந்த சுகமானது எப்படி தெரியுது பாருங்களேன், நீங்கள் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க உண்மையா சுகமானதுக்கு அடையாளம் என்ன? நீங்க திருப்பப்பட்டிருக்கிறீர்கள் பாருங்களேன். அந்த அடுத்த வசனத்துல படிங்க, 25.
சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேய்ப்பரும் கண்காணி மாணவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்.
சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், போல் இருந்தீர்கள், அது கடந்த காலத்தை பத்தி பேசுது. இப்பொழுதோ அது நிகழ்காரியத்தை பத்தி பேசுது. முதல்ல இருந்தீங்க, இப்பொழுதோ, இப்பொழுதோ சிதறுந்த ஆடுகளை போல் இருந்தீர்கள். சிதறுண்ட ஆடுகள்னா என்ன அர்த்தம்? நம்ம நினைச்சுக்கிறோம் ஒரு ஆடு, சிக்குட்டி ஆடு அங்க எங்க குதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா பாக்குறதுக்கு அழகா இருக்கேன். இல்ல, சிதறுண்ட ஆடு ஐசாயால போட்டிருக்கு. ஐசாயா 53:6 படிங்களா, ரொம்ப பயங்கரமான படம் அது.
நாம் எல்லோரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம்.
நாம் எல்லோரும் ஆடுகளை போல் வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியில போனோம். அவன் சொந்த வழி, புரியுதுங்களா? எல்லோரும் அவங்களுக்கு தனிப்பட்ட வழியில போயிட்டோம். சிதறுண்ட ஆடுகள், வழி தப்பின ஆடுகள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தொடர்ந்து வழி தப்பி போறது, தொடர்ந்து வழி தப்பி போறதுனா அது ரொம்ப பயங்கரமான ஒரு படத்தை காட்டுது. ஒரு ஆடு வழி தப்பி போன ஒரு நிலைமை வந்து ஒரு இயற்கை மனிதனுடைய நிலைமை. ஒரு இயற்கை மனிதன் எப்படி இருக்கிறான்? வழி தப்பி போயிட்டானா அவன் ரொம்ப தப்பா இருக்கிறான்னு அர்த்தம். அவன் ரொம்ப தேவையில இருக்கிறான், ரொம்ப அதிருப்தியில இருக்கிறான், ரொம்ப ஒரு ஒரு அதிருப்தி ஆபத்தான நிலையில இருக்கிறான். ஏன்னா ஒரு ஆடு வழி தப்பி போச்சுன்னா அது வந்து மந்தையிலிருந்து ரொம்ப தூரம் இருக்குன்னு அர்த்தம் இல்லைங்களா? வழி தப்பி வனாந்திரத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது வழி தப்பி போச்சுன்னா ஒரு ஆடு தன்னை பார்த்துக்க முடியாது பாருங்க இல்லைங்களா, தன்னை பார்த்துக்க முடியாது. அது வழி தப்பி தூரம் போயிருச்சுன்னா என்ன அதனோட நிலைமை? வனாந்திரத்துல சுத்தி திரிஞ்சு பசியில அது போயிட்டு இருக்கும் போது ஓனா ஏதாவது அவரை பிடிக்க வரும். பிடிச்சு வந்து அந்த ஆடு காலையோ உடம்பையோ பிடிச்சி ஒரு கடி கடிக்கும் போது இழுத்துக்கிட்டு ஓடும், அது மே மே மேனு ஓடும். எங்க நான் மலை கீழே பார்க்கும், மலை கீழே பார்த்து அதனால ஓனாய் வருது, வந்து ஒரு பெரிய குழியில விழுந்து அழிஞ்சு போய் ஓனாய்களுக்கு மற்ற மிருகங்களுக்கு இறையாதான் போயிடும். ரொம்ப டேஞ்சர் படத்தை, வழி தப்பி போனீங்க, நீங்க மெய்ப்பனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டீங்க, ரொம்ப ஆபத்தான நிலையில வழி தப்பி இருந்தீங்க, ரொம்ப டேஞ்சரஸான நிலைமையில இருந்தீங்க, உதவியற்ற நிலையில ஓநாய்க வாயில இறையாவறதுக்கு இருந்தீங்க, பெரிய குழியில விழுந்து அழியறதுக்கு நீங்க இருந்தீங்க. அதான் அர்த்தம் வழி தப்பின ஆடுன்னா. நம்ம சாதாரணப்பட்ட படம் இல்லை, பயங்கரமான படத்தை அவர் சொல்றாரு. அவன் அவன் தன் தன் வழியில போயிட்டான். பாவியுடைய நிலைமை தாங்க, பரிதாகமான நிலைமை. அவன் அவன் தன் தன் வழியில என்ன, ஆதாமுல பிறந்த நம்ம எல்லோருமே கடவுளுக்கு வழி தப்பி கடவுள்கிட்ட இருந்து ரொம்ப தூரம் போயிட்டோம். அவன் அவன் தன் தன் வழியில நம்ம எல்லாருக்கும் என்ன, கடவுள்கிட்ட வர்றதுக்கே இஷ்டம் இல்ல, கடவுளை குத்துலான் தான் இருக்குது நமக்கு. கடவுள்கிட்ட அவன் அவன் தன் தன் வழியில கடவுளை பார்த்து என்ன சொல்றது, என்னுடைய வாழ்க்கையில ஒன்றி நீங்க தடை பண்ண கூடாது, டோன்ட் மெஸ் வித் மை லைஃப் பண்ணுவாங்க. ஏ வாழ்க்கை, ஏ இஷ்டம், நான் விரும்புற மாதிரி நான் பண்ணிக்குவேன், நான் யார கல்யாணம் பண்ணிக்கணும் அவங்களதான் பண்ணிக்குவேன், நான் எப்படி வாழணுமோ அப்படித்தான் வாழ்வேன், உங்க பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது, உங்க கட்டளைக்கெல்லாம் நான் கீழ்ப்படிய முடியாது. அவன் அவன் தன் தன் வழியில, புரியுதுங்களா? எனக்கு இந்த வழி செட் ஆகுது, எனக்கு இந்த வழி செட் ஆகுது, எனக்கு ஆர்சி வழி செட் ஆகுது, இந்து வழி செட் ஆகுது. அவன் அவன் தன் தன் வழியில போனீங்க, அதான் அவர் சொல்றார், பயங்கரமான ஆபத்தான மிருகத்துக்கு பிசாசுக்கு இறையாற நரகத்துக்கு போற வழியில நீங்க போயிட்டு இருந்தீங்க. ஆனா என்ன ஆச்சு, இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையா இருந்துச்சு. பயங்கரமான நிலைமை, நம்ம அழிவுக்கு போய் நோக்கி போயிட்டு இருந்தோம். என்ன ஆச்சு,
கர்த்தரோ நம்ம எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார்.
இல்ல எந்த வசனம், அந்த பைசாயில. ஓகே, இந்த பேதுரு பாத்தீங்கன்னா, சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள்னா ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்தோம், அதான் அர்த்தம். ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்தோம், ஆனா இப்பொழுதோ, இப்பொழுதோ ஆசீர்வாதமான இப்பொழுது என்ன ஆச்சுங்க, திருப்பப்பட்டிருக்கிறீர்கள், திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். திருப்பப்பட்டிருக்கிறீர்களா என்ன அர்த்தம், திரும்பி வந்திருக்கீங்க. யார் செஞ்சாங்க, நம்மளா திரும்பி வந்துட்டோமா, இல்ல திருப்பப்பட்டிருக்கிறீர்கள்னா வேற யாரோ நம்மள திருப்பினார்னு அர்த்தம். திருப்பினவர் யார், அந்த 99 ஆடுகளையும் பார்க்காம ஒரு ஆடு காணாம போச்சுன்னு மலையா அலையா அழிஞ்சு 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 தேடி தேடி அந்த ஆடை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விடாம ஓனாய்கிட்டேருந்து தன் உயிரையும் கொடுத்து காப்பாத்தி அந்த ஆடை கொண்டு வருகிற, சந்தோஷமா கொண்டு வருகிற அந்த மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன்னாரே, அவர் நம்மள கொண்டு வந்தார் பிதா கிட்ட, அவர் நம்மளை தேடி கொண்டு வந்தார், திருப்பப்பட்டார். திருப்பப்பட்டிருக்கிறீர்களா, அவர் வந்து நம்மளை திருப்பி கொண்டு வந்தார். திருப்பி எங்க திருப்பப்பட்டிருக்கீங்க, மெய்ப்பரும் கண்காணியும் நிறுத்தல். மெய்ப்பர்னா என்ன அர்த்தம், நானே நல்ல மெய்ப்பன். இயேசு சொன்னார் இல்லைங்களா, நானே நல்ல மெய்ப்பன், என்னுடைய ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், இந்த மந்தையில் இல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அந்த மெய்ப்பர்கிட்ட வந்திருக்கிறோம். அடுத்ததாக அவருடைய 2 ஃபங்க்ஷன்ஸ் சொல்லப்படுது. யார்கிட்ட நம்ம வந்திருக்கிறோம், ஒரு மதத்துக்கிட்ட வரல, ஒரு சடங்கு கிட்ட வரல, ஒரு சபை கிட்ட நம்ம சேர வரல, மெய்ப்பர்கிட்ட ஒரு உறவுல வந்திருக்கிறோம். மெய்ப்பர் நான் ஆடு, அந்த உறவுல வந்திருக்கிறோம் அவர்கிட்ட, மெய்ப்பர்கிட்ட. அடுத்ததாக கண்காணி. கண்காணினா என்ன அர்த்தம், நம்மளுடைய சகல தேவைகளையும் கண்காணித்து பார்க்கிறவர். பார்த்து பார்த்து செய்கிறோன்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து கவனித்து நமக்கு என்ன இருக்குது என்ன குறை இருக்குதுன்னு பார்த்து பார்த்து செய்கிற கண்காணிக்கிட்ட வந்திருக்கிறோம். சதருண்ட ஆடுகளாக அழிய போயிருந்த நாம் திருப்பப்பட்டு நம்முடைய மெய்ப்பர்கிட்ட கண்காணிக்கிட்ட வந்திருக்கிறோம். எதை குறித்து அவர் ரொம்ப கண்காணித்து பார்க்குறாரு, உங்களுடைய வாதிகள் குணமாகணும், உங்களுக்கு பணம் நிறைய கிடைக்கணும், அதை குறித்தா கண்காணிக்கிறாரு. எதை குறித்து கண்காணிக்கிறாரு, எதுக்கு கண்காணி, என்ன போட்டிருக்கு, நம்ம ஆத்துமாக்கு கண்காணி, நம்ம ஆத்துமாக்கு கண்காணி போட்டிருக்கு பாருங்களேன். நம்ம ஆத்தும கண்காணி கிட்டையும் ஆத்தும மெய்ப்பர்கிட்டையும் வந்திருக்கோம். அதனால நம்ம சரீரத்து குறித்து அக்கறை இல்லையா, இல்ல அக்கறை இருக்கு, ஆனா அவர் பிரதானமா ரொம்ப ஆண்டவர் அக்கறை காட்டுறது எதுக்கு, நம்ம ஆத்துமா. ஏன், நம்ம ஆத்தும நிலைய பொறுத்து தான் நித்தியத்துல நம்ம சரீரம் எங்க இருக்குன்றது முடிவாகுறது இல்லைங்களா. நம்ம சரீரம் ஒழுங்கா இருக்கணும், சரீரம் உயிர்த்தெழுந்து, இந்த உலகத்துல சரீரம் ஒழுங்கா கெட்டு போலாம், ஆனா உயிர்த்தெழுந்து பரலோகத்துல இன்ப காணாத இடத்துல இருக்கணும்னா நம்ம ஆத்தும சரியானா தான், நம்ம ஆத்மா சுகமடைந்து திருப்பப்பட்டாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். அதனால அவர் ஆத்மாவை பிரதானமா கவனிக்கிறவரா இருக்கார். ஆனா சரீர பத்தியும் அவருக்கு அக்கறை இருக்கு இல்லைங்களா. பிதா தெரியாது, உன் பிதாக்கு சாப்பாடு வேணும்னு தெரியாதுன்னு இயேசு சொல்றாரு. உங்களுக்கு துணி போடணும்னு அவருக்கு தெரியாது, பூக்களையா அப்படி அவர் கவனிக்கிறவர் தான். ஆனா பிரதான அக்கறை அவருக்கு எது மேல, ஆத்மா மேல. அவர் ஆத்மாக்கு கண்காணியா இருக்கிறார் பாருங்களேன். இந்த ஆத்மாவை பத்தி பேதுரு அடிக்கடி பேசிட்டு வர்றாரு. 1:9 உங்க ஆத்மா ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்றார். 22 அவர் சொல்றாரு, சத்தியத்தினால் உங்க ஆத்மாவை சுத்திகரித்துக் கொண்டீர்கள் என்றார். இன்னொன்னு, உங்க ஆத்மாக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகள். ஆகவே ஆத்மாவை பத்தி பேதுரு ரொம்ப பேசுறத பார்க்கலாம். ஆகவே பிரதானமாக ஆத்மா மெய்ப்பர், ஆத்ம மெய்ப்பர். சரி, நம்ம இதோடு முடிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்குறோம். இந்த வசனங்களில் அடிமைகளுக்கு இவர் பேசிட்டு வர்றாரு. இவங்களுக்கு கொடுக்குற மோட்டிவேஷன் இயேசுடைய பாடுகளை பற்றி அவர் சொல்லி அதை விவரித்து சொல்லி, அடுத்ததாக நீங்கள் இருந்த நிலைமை, சுற்றி திரிந்த ஆடுகள் போல் எப்படி இருந்தீங்க, இப்போ மெய்ப்பர்கிட்ட வந்திருக்கிறீங்க. மெய்ப்பர்கிட்ட வந்த ஒரு ஆடு கடையாளம் என்ன, குணமடைஞ்சு திரும்பி வந்திருக்குன்னா என்ன அடையாளம், குணம் அடைஞ்சிருக்குன்னா அது இன்னுமே அந்த மெய்ப்பனை ஃபாலோ பண்ணாது. அந்த மெய்ப்பன் ஃபாலோ பண்ணி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும், கரடு முரடா இருந்தாலும், என் மெய்ப்பன் பின்னாடி தான் நான் போகணும், இன்னுமே நான் காணாமல் போகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு மெய்ப்பன் பின்னாடி போகும். அதை வச்சு அவர் சொல்கிறார், உங்கள் மெய்ப்பன் சொல்கிறாரு, வேலைக்காரர்களே உங்கள் எஜமான்களுக்கு கீழ் படிந்திருங்க. உங்க வேலையில நீங்க எப்படி நடந்துக்கணும்ன்றதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய சத்தியத்தை அவர் எடுத்து சொல்றேன். என்ன ஒரு ஆசீர்வாதமான காரியம். சரி, பயன்பாடுக்கு சில காரியங்களை நான் சொல்லி முடிக்கிறேன். எத்தனை ஆசீர்வாதங்கள் தெரியுங்களா, இதில் லிஸ்ட் பண்ணோம்னா கவுண்ட் யுவர் பிளஸ்ஸிங்ஸ்னா யோசிச்சு பாருங்க எத்தனை ஆசீர்வாதங்கள். இயேசு தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் நம்மளுடைய பாடுகளை அவர் மரணத்திலே சுமந்து தீர்த்தார். ஆவிக்குரிய மிக பயங்கரமான வியாதியிலிருந்து சுகமானீர்கள், அவருடைய தழும்புகளால் சுகமானீர்கள். சுகமாயே உங்களுடைய ஆத்தும மெய்ப்பரும் கண்காணி இடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். திருப்பப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருதுன்னா அதான் அர்த்தம், திருப்பப்பட்டிருக்கிறோம். ஒரு பயன்பாடுக்கு யோசிச்சு பாருங்களேன். இயேசு தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் நம்முடைய பாடுகளை சுமந்தார்னு போட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இயேசுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், அவருடைய எவ்வளோ பெரிய தியாகத்தை நம்ம யோசிச்சு பார்க்கணும். எவ்வளோ தியாகத்தை அவர் செஞ்சிருக்கிறார், அந்த மாதிரி இயேசுக்கு நம்ம என்ன செய்கிறோம் நம்ம பயன்பாடுக்கு யோசிச்சு பார்க்கணும். நம்ம எந்த அளவுக்கு தியாகம் செய்கிறோம் யோசிச்சு பாருங்க. நம்ம இந்த மாதிரி பரிசேயருங்க மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு ஐயோ நான் சபைக்கு ரெகுலராக வர்றதே பெரிய கஷ்டம், ஆண்டவரே நாங்கள் அவங்க மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லை நான் சபைக்கு ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கேன் அதுவே எவ்வளோ பெரிய விஷயம்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோன்னா இயேசுடைய தியாகத்துக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு அவ்வளோதானா? ரெகுலராக நீ சபைக்கு வர்றதுக்காக இயேசு உனக்காக செத்தார். அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் உன்னுடைய பாவங்களை சொந்த செஞ்ச சகல பாவங்களையும் சுமந்து தீர்த்தது. அந்த தியாகத்துக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு அவ்வளோதானா? இந்த இயேசுக்கு நம்ம எவ்வளோ தியாகமாக சேவை செய்கிற மனிதர்களாக நம்ம வாழணுங்க. யோசிச்சு பாருங்களேன், என்ன சேவை செய்கிறோம் யோசிச்சு பாருங்க, எவ்வளோ தியாகத்தை நம்ம செய்கிறோம். அவர் இன்னைக்கும் அவர் உயிரோடு தான் இருக்கிறார் இல்லைங்களா? அவர் செத்துட்டாரு பார்க்க மாட்டாருன்னு இல்லை, இன்னைக்கும் உயிரோடு இருந்து அந்த தழும்புகளை சுமந்து கொட்டு பரலோகத்திலிருந்து நான் காமிச்ச அன்புக்கு என்னை நீ நேசிக்கிறாயான்னு இன்னைக்கும் கேட்கிறாரு. இந்த நேசத்தை எப்படி காட்டுறேன்னு நான் பார்க்கறேன்னு வேற சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு நம்ம எப்படி நேசத்தை காட்டுறோம், என்னை நேசிக்கிறாயா பேதுருவேன்னு கேட்ட மாதிரி அவரை எப்படி சேவிக்கிறோம், அவருக்கு சேவை செய்கிற சேவை எந்த அளவுக்கு மதிப்புடையது யோசிச்சு பாருங்க. இன்னைக்கும் அவர் இருக்கிறாரு, அவருக்கு இது வரைக்கும் நான் யோசிச்சு பார்க்குறேன் பர்சனலாக எனக்கு ரொம்ப அப்ளை பண்ணிக்கிட்டேன், இது வரைக்கும் நான் செஞ்சதை விட அதிகமாக நான் சேவை செய்ய முடியாதா, இதை விட அவ்வளோதானா ஏன் இயேசுக்கு நான் செய்ய முடியும், இதை விட அதிகமாக நான் செய்யக்கூடாதா இந்த தெய்வத்துக்குன்னு நம்ம மனசில் ஒவ்வொரு மனசுலையும் இருக்கணுங்க. அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் செஞ்சாரே, இதை விட அவருக்கு அதிகமாக ஏதாவது நான் பாடுபட்டு செய்ய முடியாதா. நம்ம நினைச்சுக்கிறோம் இயேசுக்கு சேவை செய்யறது வந்து ரொம்ப ஈஸியா இருந்தா தான் நம்ம சேவை செய்வோம் இல்லைங்களா? ரொம்ப ஈஸியா இருக்கணும், எப்போ இன்பமா இருந்தா தான் சேவை செய்யணும், அவ்வளோதானா இயேசுடைய பாடுக்கு நம்ம கொடுக்குற மதிப்பு? அவர் அப்படி நினைச்சிருந்தாருன்னா ரொம்ப ஈஸியா இருந்தா தான் இவனை காப்பாற்ற முடியும்னா நினைச்சார் அவர். நம்ம அப்படித்தானே நினைக்கிறது, ரிஸ்க் இல்லாம நமக்கு டைம் இருந்தா ஈஸியா இருந்தா இன்பமா இருந்தா மனசு இருந்தா தான் சேவை செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன்னு. இயேசுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு பாடுபட்டு சேவை செய்யற நிலைமைக்கு எப்போ வருவோம் நம்ம யோசிச்சு பாருங்க. என்ன செய்யறோம் இயேசுக்காக? இந்த வசனத்துல அவர் தாமே அப்படின்றது வந்து அவருடைய சுய விருப்பத்தை காமிக்குது, வாலண்டரியா அவரே விரும்பி செஞ்சார் இல்லைங்களா? அவர் யாரையும் அவர் வற்புறுத்தல, தன்னிச்சையா அவர் செஞ்சாருன்னு போட்டிருக்கு. ஸ்பான்டேனியஸ் சொல்லுவாங்க இல்லைங்களா, சொல்லி செய்ய வேண்டியது இல்லை, அவரே செஞ்சார். யாருமே அவரை வற்புறுத்தி கேட்கல, அவரை தூண்டல, அவர்கிட்ட கெஞ்சி கேட்கல, அவர்கிட்ட வேண்டல. யாராவது கேட்டாங்களா அவர் காலை பிடிச்சிக்கிட்டு, யாராவது ஒரு மனுஷன் வந்து கேட்டான ஆண்டவரே என்னுடைய பாவத்தை உன்னுடைய சரீரத்தில் சுமந்து கொள்ளும் கேட்டாங்க. அவரே தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் தாமே செஞ்சார்ன்றது சுய இச்சையோடு செஞ்சார். நம்ம எப்படி கடவுளுக்கு சேவை செய்கிறோம், இப்படி செய்கிறோமா யோசிச்சு பாருங்களேன். தேவனுக்கு செய்கிற உண்மையான சேவை எது தெரியுமா? நாமளா சொந்த இச்சையோடு விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு செய்கிறது, சொல்லி செய்கிறது இல்லை பாருங்க. எங்கள் வேலையெல்லாம் சொல்லுவாங்க, சொல்லி செய்கிற 100 பேரை விட சொல்லாத செய்கிற ஒருத்தனை வச்சுக்கிட்டு நிறைய சாதிக்கலான்னு வாங்க. சொல்லி செய்ய வேண்டியது, இதை செய்வீங்களா அதை செய்வீங்களா இதை செய்வீங்களான்றது இல்லை, சொல்லாத செய்கிறது இயேசுக்கு. தானே அவர் தாமே செஞ்சாரே, நாம் தாமே ஏங்க இயேசுக்கு எதுவுமே செய்ய மாட்டேன்றோம். இவர் கொடுக்கிற தியாகத்துக்கு நம்ம என்ன மதிப்பு கொடுக்கிறோம் யோசிச்சு பாருங்களேன். அதான் சொல்லுவாங்க, அந்த காலத்துல எல்லாம் நம்ம பெரிய பர்ஷியன்ஸ் எல்லாம் அந்த வார்க்கெல்லாம் போகும்போது ரொம்ப பேர் ஜெயிக்காதது காரணம் என்ன தெரியுமா, அந்த சோல்ஜர்ஸ் போட்டு குச்சியில் அடிச்சு அடிச்சு சண்டை போட வைக்குவாங்களாம். இந்த பர்ஷியன்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க, இந்த ஸ்பார்டன்ஸ் இருப்பாங்க, அவங்க வாழ்றதே போர் செய்யறதுக்கு தான் வாழ்வாங்க. சொன்னா போதும் அவங்களுக்கு, அவங்க ஜெயிக்காத போருங்களே இல்லை, விரும்பி செய்யறது. நம்ம சபை வளரணும், நம்ம ஆண்டவருக்கு பெரிய ஊழியங்களை செய்யணும், பரவலாக அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கணும்னா நம்ம எல்லாரும் சொல்லி செய்யற மக்களா இருந்தா ஒருபோதும் நம்ம தேர மாட்டோம். இயேசுக்கு யோசிச்சு பாருங்க, நம்ம எப்படி நம் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் நம்ம சபையில நெறிஞ்சிருக்கோம்னா, இயேசுக்கு சேவை செய்யறது தான் எனக்கு ஹாலிடே மாதிரி, எனக்கு இன்பம் மாதிரி, எனக்கு அதுதான் மிகப்பெரிய ஆசை, அதுக்காகத்தான் வாழ்றேன்ற மக்களா இருக்கணும். ஒரு தடையா இருக்கக்கூடாது இயேசுக்கு சேவை செய்யறது. அப்படி இருந்தா தாங்க நம்ம ஊழியங்கள் வளர முடியும், நம்ம சபை வளர முடியும். முன்னாடி குதிச்சு சாக்கு போக்கு சொல்லி பின்வாங்குறவங்களா இல்லாம முன்னாடி நிக்கணும் இயேசுக்கு சேவை. அப்படி இருந்தா தாங்க நம்ம வளர முடியும். எவ்வளவு அவர் தாமே செஞ்சாருன்னும் போது நம்முடைய சோம்பேறித்தனத்தை, சேவை இல்லாத தன்மையை எவ்வளவு குற்றப்படுத்துது அவர். நம்ம தாமே யாரும் சொல்லாம இயேசுக்கு என்ன செஞ்சிருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க, நீங்களா யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரு டைம்ல ரொம்ப பேஜாராகுது, எனக்கு ரொம்ப கஷ்டம் கூட, நீங்க இதை செய்ய மாட்டீங்களா, அதை செய்வீங்களா, இதை செய்வீங்களான்னு சில பேர்கிட்ட போய் கேட்கறது இல்லைங்களா. சில பேரை மனசாட்சியை குத்த வச்சு செய்யறது, இல்லைன்னா பம்ப் பண்ணி செய்யணும், இதை செய்யுங்க, ஒரு வாரம் சொன்னா விட்டுருவாரு, அடுத்த வாரம் இன்னொரு வாரம் சொல்லணும், திருப்பி சொல்லணும், திருப்பி சொல்லணும். அது சொல்லி சொல்லி செய்யறது இல்லைங்க இயேசுக்கு விரும்புற சேவை. அவர் தாமே செஞ்சாரே, நம்ம தாமே செய்கிறவர்களா எப்பங்க மாறும், இந்த தேவனுக்கு சேவை செய்கிறவர்களா நம்ம எப்போ மாறப்போகிறோம். சொல்லி சொல்லி செய்யறது ஒரு கேலி சேவை மாதிரி மாறிடும். நீங்கள் கனி எப்போ கொடுக்க போறீங்க, கனி இல்லாத இருக்கிறீங்களே, கனின்றதுனால கனி தானா வரணும் இல்லையா, சொல்லியா வர்றது கனி தானா வரணும். அவர் தாமே செஞ்சார்னு போட்டுக்கு பாருங்களேன். இன்னொன்று, அவருடைய சேவை வந்து ரியல் சேவைங்க பாருங்களேன், ஆக்சுவலாக செஞ்சார் அவர். இல்லை இந்த வசனம் எப்படி போட்டிருக்கா யோசிச்சு பாருங்களேன், அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சரீரத்தில் சுமக்க திட்டம் போட்டார்னா போட்டிருக்கு. அவர் தாமே நம்முடைய பாவங்களை சரீரத்தில் சுமக்க விருப்பம் தெரிவித்தார்னா போட்டிருக்கு. இல்லை அவர் வாக்குத்தத்தம் பண்ணார்னா போட்டிருக்கு. அவருடைய பொறுப்புகள் அவருடைய கடமைகள்லாம் முடிச்சு விட்டு பரலோகத்தில் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய பாவங்களை சுமக்கிறாருனா போட்டிருக்கு இல்லையே பாருங்களேன். அவர் தாமே விருப்பமாக ரியலாக செஞ்சு முடிச்சாருங்க. இல்ல எத்தனை வேற வார்த்தை, அவர் தாமே நம்மளுக்கு நம்முடைய பாவங்களை சுமக்க ஆரம்பிச்சாரு. ஆரம்பிச்சோன்னு அது ரொம்ப தாங்க முடியாம கஷ்டமா போனதுனால, அவரால் தொடர்ந்து போக முடியாதனால பாதியில விட்டுட்டு போயிட்டாருன்னா போட்டிருக்கு. சுமந்து தீர்த்தாருங்க, தீர்த்தார், முடிவு பரியந்தம் தீர்த்தார், ஒரு பாவம் முடியாது முடிந்ததுன்ற வரைக்கும் தீர்த்தார். அந்த மாதிரியா நம்ம சேவை செய்யறோம், ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறது, ஒரு மெசேஜை கேட்டு நான் இன்னுமே செஞ்சிருவேன், நான் இன்னுமே பண்ணிடுவேன்னு ஒரு அது அப்படி சொன்னதே பெருசா செஞ்சு முடிச்சிட்டோம்னு நினைச்சிடறோம் இல்லைங்களா. அதுவே போதும், முடிஞ்சிருச்சு பெருசா, அந்த ஃபீலிங் வந்ததே பெரிய பக்தின்னு நினைச்சுக்கிறோம். ஆக்சுவல் சேவை எங்க, பேச்சை பேசுறத நிறுத்தணும், திட்டம் போடுறத நிறுத்தணும், நம்ம பேச்சு இது பண்றது ஜபம் பண்றதெல்லாம் விட்டுட்டு ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு பையனுக்கோ ஒரு ஏழைக்கோ இயேசுவை பத்தி பைபிளை பத்தி ஆக்சுவலா சொல்லி கொடுத்தோம்னா அது பெரிய கிரியைங்க. எப்போ அதை தாண்டுவோம், பேச்சையும் கற்பனையும் திட்டம் போடுறதையும் விட்டுட்டு ஆக்சுவலா செய்ய ஆரம்பிக்கணும். இயேசு ஆக்சுவலா செஞ்சாருங்க, அவர் தாமே ரியலா செஞ்சார் நமக்காக. ரியலா நம்ம இயேசுக்கு எப்ப செய்ய போறோம் யோசிச்சு பாருங்களேன். அவர் தாமே செஞ்சாரு, ரியலா சுமந்தாரு, அதான் நம்ம பாக்குறோம். அது மாத்திரம் இல்ல, அவர் செஞ்ச சேவை பாருங்களேன். அவர் தாமேன்னு வரும்போது அவர் வேற யாரையும் பிரதிநிதிகளை வைக்கல. சில நேரங்களில் நான் யோசிக்கிறேன், நம்ம செய்யற நமக்கு ரொம்ப வேலை ஆகி போச்சு அதனால முடியலன்னு யாருக்காவது வைக்கலாம் நம்ம மத்தவங்களுக்கு செய்யறதுக்கு. ஆனா நானே ஒன்னும் செய்யறது இல்ல, ஆனா நானே ஒன்னும் எனக்கே ஃப்ரீ இருக்கு, ஆனா மற்றவங்க இயேசுக்கு செய்யட்டோம்னு நான் மற்றவங்கள வைக்கிறத விட கேவலம் வேற இல்லை. இல்லை எனக்கு வரங்க இல்லை, அந்த வரங்க மற்றவங்க நல்லா இருக்குன்னு அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இயேசு அவர் தாமே செஞ்சாரே, யோசிச்சு பாருங்களேன், அவர் தாமே செஞ்சாரே, வேற யாரையும் அவர் வைக்கலையே, ஏஞ்சல்ஸை வைக்கலையே. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் சபையில ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஒருத்தர் சொன்னாரா, எங்க சபையில அலமான சத்தியங்களை படிக்கிறோம், நாங்க விபிஎஸ் நடத்துறோம், அந்த ஊழியம் நடத்துறோம், இந்த இது நடத்துறோம், குவிஸ் நடத்துறோம்னு. அவரு இன்னொருத்தர் கேட்டாரா, நல்லா தெரிஞ்சவர், நீ என்ன செய்யற உங்க சபையில, அதெல்லாம் சபையில செய்யறாங்க, இதெல்லாம் செய்யறாங்க, நீ என்ன செய்யற உங்க சபையில, அதான் ஆண்டவர் கேட்க போறார். நம்ம ஒவ்வொருத்தரையும் நீங்க கேட்டுக்கணும், நீங்க என்ன செய்யறீங்க இந்த சபையில, என்னங்க இப்படி கார்னர் பண்றீங்க கூப்பிட்டு வச்சுன்னு நீங்க கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களை கேட்கறதுக்கு முன்னாடி, ஆண்டவர் செஞ்ச தியாகத்துக்கு முன்பதாக நீங்க தாமே நீங்க என்ன செய்யறீங்க யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன செய்யறோம் இந்த சபையில? ஏதாவது நம்ம செய்யக்கூடாதா? ஏதாவது நம்ம செய்யக்கூடாதா? நம்ம எல்லாருக்கும் ஒரு வரம் இருக்குதே, அதை ஏதாவது நம்ம பயணக்கூடாதா? உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, அவங்க கூட போய் கொஞ்சம் ரெகுலரா ஜெபிக்கிறதுக்கு யாராவது இருக்காங்க, இல்லைங்க பாஸ்டருக்கு சொல்லிட்டோம் அவர் போய் பார்த்து பண்ணிக்குவார், அவரு அவர் தாமே செஞ்சார்னு போட்டிருக்க, அவர் தாமே சுமந்தாரே நம்முடைய பாவங்களை. ஒரு பிரதர் ரொம்ப தேவையில் இருக்கிறாரு, முடியாம இருக்கிறாரு, அவரு கூட போய் ஏதாவது உதவி செய்ய முடியாதா? இல்லைங்க எனக்கே கஷ்டம், எனக்கு யாராவது கொடுத்தாங்கன்னா நான் போய் செய்யறேன். அவர் தாமே, அதத்தாங்க பதில், அவர் தான் பதில். இல்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இருக்கிற உறவினர்கள் எல்லாரும் நரகத்துக்கு போறாங்களே, இவங்களுக்கு காஸ்பிள் எப்படி சொல்றது, மத்தவங்களுக்கு எப்படி சொல்லி கூட்டு வருது, வேற யாராவது கடவுளை அனுப்பணும்னு நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், வேற யாராவது வந்து பேசணும்னு. அவர் தாமே தம்முடைய சொந்த சரீரத்தில் பண்ணாரு. நம்ம தாமே என்னங்க பண்றோம் யோசிச்சு பாருங்க. இயேசுக்கு நம்ம தாமே எவ்வளோ சொல்லிடுறோம் இல்லைங்களா, எவ்வளோ சொல்லிடுறோம், எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, எவ்வளோ ஒரு சகோதரரை என்கரேஜ் பண்ணலாம், ஆனால் மற்றவங்க செய்யட்டும். இந்த சேர்ஸ் எல்லாம் சில நேரங்களில் நம்ம சபையில் காலியாக இருக்குது, நம்ம சபையில் ஆத்மாக்கள் எவ்வளோ சத்தியம்னு ஜபிக்கிறோம், நம்ம போய் கூட்டு வரலாம், மற்றவங்க எல்லாரும் கூட்டு வரணும், எல்லாரையும் உற்சாகப்படுத்தணும். அவர் தாமே, நம்ம தாமே எப்போங்க செய்ய, மற்றவங்கள பார்க்கறத விட்டுட்டு நம்ம தாமே எப்போ செய்ய ஆரம்பிப்போமோ அப்போ தாங்க நம்ம சபை வளரும். நான் செய்யணும், என் இயேசுக்கு நான் என் சொந்த கையால் செய்யும் இல்லைங்களா. எவ்வளோ நம்ம செய்ய வேண்டியது இருக்கு, ஊழியோனு ட்ராக் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லைங்களா, அதை செய்யலாம். தெரிஞ்சவங்களுக்கு ட்ராக்ஸை கொடுத்து காஸ்பிள பரப்பலாம், இல்லை அது வாலிபருங்க செய்யட்டும். அவர் தாமே செஞ்சாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ஹாஸ்பிட்டல் மினிஸ்ட்ரின்னு செய்யறாங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றுமே தெரியாது பைபிளை பற்றி, ஒன்றுமே தெரியாது. போய் அவங்களுக்கு கிடைச்ச ரெண்டு அவரில் போய் ஹாஸ்பிட்டலாக வியாதிகாரா பார்த்து ஜெபம் பண்ணிட்டு வராங்க, வயசான ரெண்டு சொல்லிட்டு வராங்க, அதன் மூலமா சபைக்கு எத்தனை பேர் வளர்றாங்க தெரியுங்களா, அவங்க சுகமடைஞ்சு. இல்ல இல்ல அதெல்லாம் வர மத்தவங்க செய்யட்டும். ஜெயில் மினிஸ்ட்ரி இருக்குது, எவ்வளவு காஸ்பல் மினிஸ்ட்ரி எத்தனை இருக்குது, ஆனா அதெல்லாம் நான் சொல்ல முடியுங்களா? எனக்கு என்னங்க வரம் இருக்குது பேசுறது இல்லையா, அது எவ்வளவு மாயமாலம் தெரியுங்களா. நீங்க போய் உங்க வேலையில உங்க ஆபீஸ்ல இன்டர்வியூல போய் அப்படி சொல்லுவீங்களா, எனக்கு ஒன்னும் வரம் இல்லைங்க, என்னால ஒன்னும் செய்ய முடியாதுங்க சொல்லுவீங்களா? எங்கேயாவது போய் எல்லாருக்கும் ஒரு வரம் இருக்கு, நீங்க தாமே செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய இருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த தேவனுக்கு நாம் தாமே என்ன செய்வோம்? இவ்வளவு தானா, வாரம் வாரம் வந்துட்டு போறது தானா, நீ என்னை நேசிக்கிறாயான்னு காட்டுறது. யோசிச்சு பா, ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யட்டும். அவர் தாமே நம்முடைய பாவங்களை தம்முடைய சொந்த சரீரத்தில் சுமந்து தீர்த்த தேவனுக்கு நாம் தாமே என்ன செய்வது என்பதை தேவன் நமக்கு உணர்த்திட்டோம்.